கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜனவரி 25 1959 பிரென்னம் கூடாரம் ஜெஃபர்சன்வில் இந்தியானா அமெரிக்காவில் பி சர்டன் ஆஃப் காட், தேவனை குறித்து நிச்சயமுடையவளாய் இருங்கள் என்ற செய்தியை தமிழாக்கத்துடன் இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள்.
And it reads like this.
அது இந்த விதமாக வாசிக்கப்படுகிறது.
And Elijah the Tishbite, who was an inhabitant of Gilead, said unto Ahab, As the Lord God of Israel liveth, before whom I stand, there shall not be dew nor rain these 3 years, but according to my word.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
And the word of the Lord came unto him saying,
பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர்,
Get thee hence and turn thee eastward and hide thyself by the brook Cedrith. Cherith, I meant to say. That is before Jordan.
நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாட்டண்டையில் ஒளிந்து கொண்டிரு.
And it shall be that thou shalt drink of the brook, and I have commanded the ravens to feed thee.
அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார்.
So he went and did according to the word of the Lord. For he went and dwelt by the brook Cherith, that is before Jordan.
அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான்.
And the ravens brought him bread and flesh in the morning, and bread and flesh in the evening, and he drank of the brook.
காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான்.
And it came to pass after a while that the brook dried up because there had been no rain in the land.
தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று.
And the word of the Lord came unto him saying,
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர்,
Rise and get thee to Zarephath, which belongeth to Zidon, and dwell there. Behold, I have commanded a widow woman there to sustain thee.
நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார்.
So he rose and went to Zarephath. And when he came to the gate of the city, behold, the widow woman was there gathering of sticks. And he called to her and said, Fetch me, I pray thee, a little water in a vessel that I may drink.
அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான்.
And as she was going to fetch it, he called to her and said, Bring me, I pray thee, a morsel of bread in thine hand.
கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான்.
And she said, As the Lord thy God liveth, I have not a cake, but a handful of meal in a barrel, and a little oil in a cruse. And behold, I am gathering 2 sticks, that I may go in and dress it for me and for my son, that we may eat it and die.
அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றால்.
And Elijah said unto her, Fear not, go and do as thou hast said, but make me thereof a little cake first, and bring it to me, and after make for thee and thy son.
அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம்.
For thus saith the Lord God of Israel, the barrel of meal shall not waste, neither shall the cruse of oil fail, until the day that the Lord sendeth rain upon the earth.
கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான்.
And she went in and did according to the saying of Elisha. And she and he and her house did eat many days.
அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள்.
And the barrel of meal wasted not, neither did the cruse of oil fail, according to the word of the Lord which was spoken by Elijah.
கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை.
For this morning's talk, just before going overseas, I have chosen a text of this. Be certain of God.
எனது வெளிநாட்டு பயணத்தை நான் மேற்கொள்வதற்கு முன்பு இன்று காலை உங்கள் மத்தியில் நான் பேசுவதற்காக தெரிந்து கொண்ட பொருள், தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாய் இருங்கள் என்பதே.
And now, Lord, bless thy word as it goes forth.
இந்த நேரத்தில் தேவனே உம்முடைய வார்த்தை செல்லும் போது அதை ஆசீர்வதிப்பீராக.
And may the Holy Spirit capture our minds and our thoughts.
அவர் வரும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டு கொண்டு.
And prepare us for his visitation as we have asked him to come.
அவருடைய பிரசன்னத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவாராக.
For we do not come to the house of the Lord to be seen or to see.
ஏனென்றால் நாங்கள் எங்களை காண்பிப்பதற்காகவோ அல்லது மற்றவர்களை காணவோ தேவனுடைய வீட்டிற்கு வரவில்லை.
But to learn of thee and to know of thy nature and thy way and thy causes.
ஆனால் உம்மை பற்றி கற்றுக்கொள்ளவும் உம்முடைய குணாதிசயத்தையும் உம்முடைய வழியையும் உம்முடைய காரணங்களையும் அறிந்து கொண்டு.
That we might be able to face the problems of life with a real assurance, being certain of God.
அதன் மூலமாய் எங்கள் ஜீவியத்தின் பிரச்சனைகளை உண்மையான நிச்சயத்தோடும் தேவனை குறித்த உறுதியோடும் சந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம்.
Grant it, Lord, in Jesus' name we ask it. Amen.
கர்த்தாவே இதை நீர் அருளி செய்யும், இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கின்றோம், ஆமேன்.
It must have been a dreadful morning.
அது ஒரு கொடூரமான காலை நேரமாக இருந்திருக்க வேண்டும்.
It was so hot and dusty. And people was in the streets starving, and the earth was so hot it was ready to burn.
அது மிகுந்த அனலும் தூசும் நிறைந்து ஜனங்கள் பட்டினியாய் தெருவில் இருந்தனர். பூமியானது அவ்வளவு உஷ்ணமாய் எரிந்து போக ஆயத்தமாக இருந்தது.
All this was the reflection of their sins and their moral decay.
இவையெல்லாம் அவர்களின் பாவங்களினுடைய ஒழுக்க கேடுகளினுடைய பிரதிபலிப்பாய் இருந்தது.
You see, Ahab was reigning in Israel at the time, or over Israel.
அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆகாப் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான்.
And he was the wickedest of all the kings of Israel.
இஸ்ரவேலரை ஆண்ட அத்துணை ராஜாக்களிலும் அவன் மிகவும் துன்மார்க்கமானவன்.
There had been no king as wicked as Ahab.
ஆகாப் அரசனை போன்ற பொல்லாங்கான ஒருவனும் இருந்ததில்லை.
For he being taught and known better, he failed not to continue to displease God in everything that he did.
அவன் போதிக்கப்பட்டவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருந்த போதிலும் அவன் செய்த எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை தொடர்ந்து செய்ய தவறவில்லை.
Although he had a great military system and the people had become very prosperous under his reign,
அவனிடம் ஒரு பெரிய ராணுவம் இருந்தும் அவனது ஆளுகையின் கீழ் ஜனங்கள் செழிப்பாய் இருந்தனர்.
But yet you cannot displease God and expect to get by very long.
இருப்பினும் தேவனுக்கு பிரியமில்லாதவளாய் நடந்து கொண்டு அப்படியே நீண்ட காலம் இருக்க எதிர்பார்க்க முடியாது.
And then in his wedding, instead of marrying among his own people,
பின்னர் அவனுடைய திருமணத்திலும் அவனுடைய சொந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து திருமணம் செய்வதற்கு பதிலாக,
he went over and married a sinner, an idolater, worship of idols.
அவன் போய் ஒரு பாவியான விக்கிரக ஆராதனைக்காரியை, விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிறவளை திருமணம் செய்து கொண்டான்.
He married Jezebel.
அவன் யேசபேலை திருமணம் செய்து கொண்டான்.
And she was not a believer.
அவள் ஒரு விசுவாசி அல்ல.
And no believer should ever marry an unbeliever under no circumstances.
எந்த ஒரு விசுவாசியும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது.
Should always marry believers.
எப்பொழுதும் விசுவாசிகளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
But Ahab had done this evil thing.
ஆனால் ஆகாபு இந்த பொல்லாங்கான செயலை புரிந்தான்.
No doubt but what Jezebel was a beautiful woman.
யேசபேல் என்ற பெண் ஒரு அழகு வாய்ந்தவள் என்பதில் ஐயமில்லை.
And he had fell for what she looked like instead of what she was.
அவள் எத்தன்மையானவள் என்பதற்கு பதிலாக அவளது வெளித்தோற்றத்திற்கும் அவன் விழுந்து போனான்.
That so many people make that same mistake to this day.
இன்று வரையிலும் இப்படிப்பட்ட தவறை அநேகர் செய்து கொண்டு வருகின்றனர்.
And she had brought idolatry in the nation. Among the people,
அவள் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தாள்.
And the people, the priests, their ministers had fell victim to this great popular demand.
இந்த பிரபல்யமான தேவைக்கு எல்லா ஜனங்களும் ஆசாரியர்களும் அவர்களுடைய ஊழியக்காரர்களும் பலியானார்கள்.
And it's a very picture of our country today.
அது இன்றைய அமெரிக்காவின் தத்துரூபமாக இருக்கிறது.
We have fallen under the popular demand.
நாமும் கூட பெருவாரியான விரும்பி செய்யும் செயலுக்கு இரையாகி விடுகின்றோம்.
No doubt that the priests thought it would be all right as long as their government okayed it.
ஆசாரியர்கள் தங்கள் அரசாங்கம் அதனை விரும்பியதினால் தாங்களும் அதை செய்வதில் தவறு ஒன்றும் இல்லை என எண்ணியதில் ஐயமில்லை.
But I don't care what the government okays. It's got to be what God okays.
ஆனால் அரசாங்கம் எதை ஆமோதிக்கின்றது என்பது குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அது தேவனால் ஆமோதிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும்.
And the people thought that it would be all right if they anticipated in some of their worldly things.
உலக செயல்களில் சிலவற்றை எதிர்பார்த்தபடியினால் தான் இதை செய்வதில் பாவம் இல்லை என ஜனங்கள் கருதினர்.
Then one might ask me to retrace what I have just said, that it was a very likely picture of today.
அது இந்திய நாளையின் நிலைமையின் தத்துரூபமாக இருக்கிறது என்று நான் சற்று முன்னர் கூறினதை திருப்பி நோக்குமாறு ஒரு கால் நீங்கள் என்னை கேட்கலாம்.
We may not think that we are idol worshippers, but we are.
நாம் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் அல்ல என்று நினைக்கலாம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் தான்.
And the government endorses it.
அரசாங்கமும் இதை ஆமோதிக்கின்றது.
People today are idol worshippers because they worship idols.
ஜனங்கள் இன்று விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விக்கிரகத்தை வணங்குகின்றனர்.
Some of them worship movie stars for idols.
சிலர் சினிமா நட்சத்திரங்களை விக்கிரகங்களாக வணங்குகின்றனர்.
Some worship money for idols.
சிலர் பணத்தை விக்கிரகமாக வணங்குகின்றனர்.
And some worship television stars as idols.
இன்னும் சிலர் தொலைக்காட்சி நட்சத்திரங்களை விக்கிரகங்களாக வணங்குகின்றனர்.
But all that you put before God is an idol. Let it be whatever it may be.
ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் வைக்கும் எல்லா காரியங்களும் ஒரு விக்கிரகமே ஆகும், அது என்னவா இருந்தாலும் சரி.
Even the Satan, our great adversary, is such a smart one, until he even puts sometimes the church before God.
நமக்கு மாபெரும் எதிரியாக இருக்கும் சாத்தான் மிகவும் திறமைசாலியாக இருப்பதால் சில நேரத்தில் சபையை அவன் தேவனுக்கு முன்பாக வைக்கிறான்.
You might have a great church. It may be a great building.
உங்களுக்கு ஒரு மகத்தான சபை இருக்கலாம், அது ஒரு கால் ஒரு பெரிய கட்டிடமாய் இருக்கலாம்.
Or it may be a great denomination. And again it may be a great congregation.
அல்லது அது ஒரு பெரிய ஸ்தாபனமாய் இருக்கலாம், திரும்பவும் அது ஒரு ஏராளமான உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கலாம்.
But let nothing come before God in your heart. Anything in before God is an idol.
ஆனால் உன் இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் வர வேண்டாம். தேவனுக்கு முன்பாக இருக்கின்ற எந்த காரியமும் ஒரு விக்கிரகமே.
And these people knew that they wasn't spiritual like they used to be. Under the reigns of other kings.
இஸ்ரவேல் மக்கள் மற்ற மன்னர்களின் ஆளுகையின் கீழ் ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தது போல் தாங்கள் தற்போது இல்லை என்பதை அறிந்திருந்தனர்.
And they thought just because they was a religious nation that everything would be all right.
தங்கள் மார்க்க ரீதியான ஒரு தேசமாக இருப்பதனால் எல்லாமும் சரியாக இருக்கும் என எண்ணிக்கொண்டார்கள்.
And that's the way we have come to that place also.
அதே வழியில் தான் நாமும் கூட அந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றோம்.
Some months ago I was talking to a very fine friend of mine.
சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு மிகவும் அருமையான ஒரு நண்பருடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன்.
And he said, Brother Branham, I believe that you pin this United States down too close.
அவர், சகோதரன் பென்ஹாமே, நீங்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தை மிகவும் தாக்கி பேசுகின்றீர்கள் என்று சொன்னார்.
He said, you're always roaring out the sin and how God is going to punish this nation.
நீர் எப்பொழுதும் பாவத்தை குறித்தும் தேவன் எப்படி இந்த தேசத்தை தண்டிக்க போகிறார் என கெர்ஜிக்கின்றீர் என்று சொன்னார்.
I said, he's got to do it in order to be just.
நமது ஆண்டவர் நீதியுள்ளவராய் இருக்க வேண்டியதால் இவர் இதை செய்துதான் ஆக வேண்டும்.
He said, but Brother Branham, you forget that this nation was founded upon the scriptures.
அவர், சகோதரன் பிரண்ணாமே, அமெரிக்கா தேசம் வேத வார்த்தைகளின் அஸ்திபாரத்தின் மேல் தான் ஸ்தாபிக்கப்பட்டது.
Our forefathers came here and God gave us this heritage. And we are a religious nation.
நமது முற்பிதாக்கள் இங்கே வந்தார்கள், தேவன் நமக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக தந்தார், நாம் ஒரு மார்க்க ரீதியான தேசம்.
I said, that is true. All love it and no one knows how I appreciate this nation.
ஆம், நீர் சொல்கின்றதெல்லாம் உண்மையே, ஆனால் நான் இந்த தேசத்தை எவ்வளவாக பாராட்டுகின்றேன் என்பதை யாரும் அறியவில்லை என்றேன்.
But look, my brother, Israel also was chosen of God.
ஆனால் என் சகோதரனே பாருங்கள், இஸ்ரவேலும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுதான்.
And he sent her prophets and great men. But God cannot stand sin.
அவர் அவரிடத்திற்கு தீர்க்கதரிசிகளையும் மகத்தான மனிதர்களையும் அனுப்பினார், ஆனால் தேவனால் பாவத்தை சகிக்க முடியாது.
He made Israel reap every grain they sowed.
இஸ்ரவேலர் விதைத்த ஒவ்வொரு மணியையும் அவர்கள் அறுக்கும்படியாய் செய்தார்.
And if he made Israel reap what she sowed, he'll make us reap what we sow.
இஸ்ரவேல் விதைத்த ஒவ்வொரு மணியையும் அவன் அறுக்கும்படியாய் செய்தார், நாம் விதைப்பதையும் நாம் அறுக்கும்படி செய்வார்.
He is no respecter of person.
அவர் மனிதரிடம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றேன்.
And we got to the place to think that because we're resting upon what our forefathers did.
நம்முடைய முற்பிதாக்கள் செய்த காரியங்களின் பேரில்
or what upon our great founders of our churches. What their great sacrifice was to God.
அல்லது நம்முடைய சபைகளின் ஸ்தாபிதர்கள் செய்த காரியங்களின் பேரில் அதாவது தேவனுக்கு அவர்கள் செய்த பெரிய தியாகங்களின் பேரில் நாம் தூக்கி நிற்கிறவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய கட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம்.
Which is all right and so much appreciated. But we cannot draw salvation from what they did.
இவைகள் எல்லாம் சரிதான், மிகவும் பாராட்டப்பட்டது. ஆனால் அவர்கள் செய்த காரியங்களிலிருந்து நாம் ரட்சிப்பை எடுக்க முடியாது.
Salvation is an individual affair between every person and God.
ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள காரியமாகும்.
Not with our nation, with our church, but with ourselves before God we answer.
நம்முடைய தேசத்தோடு அல்ல, நம்முடைய சபையோடு அல்ல, ஆனால் நம்மோடு தேவனுக்கு முன்பாக நாம் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
It's come to the place in our country until in the midst of the most spiritual people that we have.
நமது தேசத்தில் அது எந்த நிலைக்கு வந்துள்ளதென்றால் பக்தி மிகுந்த மக்களின் மத்தியிலும்
you go to spiritual men and women and you find in their heart that there's something lacking.
நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்கள் அல்லது பெண்களிடம் போய் பாருங்கள், அவர்களிடமெல்லாம் ஏதோ ஒரு குறை இருப்பதை நீங்கள் காணலாம்.
We have been in the last few weeks. I've been going over some of these things.
கடந்த சில வாரங்களாக இப்படியான சில காரியங்களை நான் பார்த்துக் கொண்டு வருகிறேன்.
And finding that in the man that I thought was the kernel, yet I find that they're putting emphasis upon temporal things.
நன்றாக முதிர்ச்சி பெற்றவன் என்று நான் நினைத்த ஒரு மனிதனிடத்தில் இன்னமும் நாம் தற்காலிகமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நான் காண்கிறேன்.
Going around and saying, God gives me the biggest so and so. God gives
தேவன் எனக்கு மிக பெரியதான இன்னின்ன காரியங்களை கொடுத்தார், தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள்.
You're bluffing.
நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள்.
Great material things don't always rest in God's will.
மாபெரும் பொருட்களிலான காரியங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்துக்கு உள் சாராது.
God makes the rain to fall on the just and the unjust.
தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
But what the world needs today is not a bluff of faith to try to bluff yourself into something and call it spiritual.
ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கு என்ன தேவை என்றால் ஒரு பொய்யான விசுவாசம் அல்ல, ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொண்டு அதை ஆவிக்குரியது என்று அழைப்பதும் அல்ல.
Sometimes faith will do great miracles and still doesn't come from a spiritual heart.
சில நேரங்களில் விசுவாசம் பெரிய அற்புதங்களை செய்யும், இருப்பினும் அது ஒரு ஆவிக்குரிய இருதயத்திலிருந்து வராமலும் இருக்கக்கூடும்.
Did not our Lord say, many will come to me that day and say, have not I did this and that in your name?
அந்த நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து நான் இதையும் அதையும் உம்முடைய நாமத்தினாலே செய்யவில்லையா என்று சொல்வார்கள்.
And I will confess to them, depart from me, you workers of iniquity.
நான் அவர்களிடத்தில் அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் அறிக்கை செய்வேன் என்று நம்முடைய கர்த்தர் சொல்லவில்லையா?
What is iniquity? It's something that you know to do right and don't do it.
அக்கிரமம் என்றால் என்ன? நாம் ஒரு காரியத்தை சரியான விதமாக செய்ய தெரிந்திருந்தோம், அதை செய்யாமல் இருப்பது.
I never knew you, he will say. And we're living in that day.
நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்று அவர் கூறுவார் என்ற அந்த நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
What we need today is not a lot of material things. We have that.
இன்று நமக்கு வேண்டியது அதிகமான உலக பொருட்கள் அல்ல, அது நம்மிடம் உள்ளது.
We don't need greater churches. We don't need greater congregations.
நமக்கு பெரிய பெரிய ஆலயம் தேவையில்லை, நமக்கு அதிகமான ஜனக்கூட்டம் தேவையில்லை.
We don't need more on radio and on television.
நாம் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் அதிகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை.
We don't need so many more of these things.
இப்படிப்பட்டதான அதிகமான காரியங்கள் எதுவுமே நமக்கு அவசியமில்லை.
But what we need today to be spiritual is a person that will humble themselves before God if they haven't got a penny.
இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க நமக்கு தேவை என்னவெனில், ஒரு மனிதன் தன்னிடம் ஒரு காசும் இல்லாத அளவுக்கு ஏழ்மையா இருந்த போதிலும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி
and will pray till that spirit within him is satisfied with the goodness of God.
அவனுக்குள் இருக்கும் ஆவி தேவனுடைய நன்மையினால் திருப்தியாகி
and a revival takes place on the inside of their heart that changes their attitudes and atmosphere that they live in.
உள்ளில் அவனுடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு அவனுடைய சுபாவத்திலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மாறுதல் ஏற்படும் வரைக்கும் ஜெபம் செய்தலேயாம்.
You might not have a pair of shoes on your feet.
உங்கள் பாதங்களில் தொடுத்துக் கொள்ள ஒரு ஜோடு காலணிகள் இல்லாமல் இருக்கலாம்.
You might be dressed in rags, but something in your heart saying the melodies of God.
நீங்கள் கந்தை உடுத்தி இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்திற்குள் ஏதோ ஒன்று தேவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும்.
Rather have it than all the money in the world.
இவ்வுலகில் உள்ள செல்வ மனத்தை காட்டிலும் நான் அதையே பெற விரும்புகிறேன்.
So you can't say that natural things is always a sign of God's blessing.
எனவே உலக காரியங்களை பெற்றிருத்தல் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது.
David spoke that to the Lord and it seemed the wicked spread forth his like a great bay tree.
கொடிய பலவந்தனான துன்மார்க்கன் பச்சை மரத்தை போல தழைத்ததை கண்டதாக தாவீது கர்த்தரிடம் முறையிடுகிறான்.
But God asked him, did you ever consider him at the end?
ஆனால் தேவன் அவனிடம் அவனுடைய முடிவை நீ எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா என்று கேட்டார்.
No matter how good a clothes we wear, how much we have to eat, that isn't what goes in the presence of God.
நாம் எவ்வளவு நல்ல உடைகள் உடுத்தாலும் சரி, நமக்கு உண்ண எவ்வளவு அதிகமான உணவு இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் செல்வது கிடையாது.
This body that we dwell in perishes regardless of how it's taken care of.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சரீரத்தை எவ்வளவாக பேணி பாதுகாத்தாலும் சரி, அது அழிந்து போகின்றது.
But it's the soul that's in man.
ஆனால் மனிதர்க்குள் இருக்கும் ஆத்மாவே முக்கியம் வாய்ந்தது.
It's a condition of the spirit that moves into the presence of the living God.
ஒரு நிலையை அடைந்துள்ள ஆவியை அது பொறுத்தது. அதுவே ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு செல்கின்றது.
But we take things for granted.
ஆனால் நாமோ எல்லாம் சரியாய் உள்ளதாக முடிவு செய்து விடுகின்றோம்.
We think that just because we are a nation,
நாம் கிறிஸ்தவ தேசமாக உள்ள காரணத்தால் என்று நாம் நினைக்கிறோம்.
So had Ahab and all of Israel in that day had taken things for granted that everything was all right.
அப்படித்தான் ஆகாபும் இஸ்ரவேல் அனைவரும் எல்லாம் சரியாய் உள்ளதென்று அந்த நாளில் முடிவு செய்திருந்தனர்.
Their priests and preachers had tried to tell them all is well, everything's just fine.
அவர்களுடைய ஆசாரியர்களும் போதகர்களும் எல்லாமே சரியாய் உள்ளது, எல்லாமே மிக அருமையாய் உள்ளது என்று அவர்களிடம் கூறினர்.
But they had one. He cried out against the wrong thing.
ஆனால் அவர்களிடம் ஒருவன் இருந்தான், அவன் தவறான செயல்களுக்கு விரோதமாக கூக்குரலிட்டான்.
Cause this one know that a holy God could not be satisfied with modern trends of an unholy religion.
ஏனெனில் இந்த ஒருவன் பரிசுத்தமுள்ள தேவன் நவீன போக்காகிய பரிசுத்தமற்ற மார்க்கத்தின் பேரில் திருப்தி கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்தான்.
So does the God of heaven remain the same today?
அரலோகத்தின் தேவன் இன்றைக்கு மாறாதவராக அவ்வாறே உள்ளார்.
And all of our efforts and big things that we're trying to do, God will never be pleased outside of an entire sanctified life before him.
நமது முயற்சிகள் அனைத்திலும் நாம் செய்ய முயலும் அனைத்து காரியங்களிலும் அவருக்கு முன்பாக உள்ள பரிபூர்ணமான பரிசுத்த வாழ்க்கைக்கு புறம்பாக அவர் ஒருபோதும் பிரியப்பட மாட்டார்.
We might build schools and shrines and tabernacles. We might have organizations. We might do great things.
நாம் பள்ளிக்கூடங்களையும் ஆலயங்களையும் கூடாரங்களையும் கட்டலாம். நமக்கு ஸ்தாபனங்கள் இருக்கலாம். நாம் பெரிய காரியங்களை செய்யலாம்.
But yet God won't be satisfied until the human soul becomes a sanctified on the altar of God, consecrated for the works of God.
ஆனால் மனித ஆத்மா பரிசுத்தமடைந்து திருப்தி அடைய போவதில்லை. தேவனுடைய பலிபீடத்தின் மேல் தேவனுடைய கிரியைகளுக்காக பெருசு செய்யப்பட்டால் ஒழிய தேவன் ஒருபோதும் பிரியம் கொள்வதில்லை. அப்படிப்பட்டவைகளை நீங்கள் இப்பொழுது காண்பதில்லை.
You find our prayer meetings are so weak. Just about a minute of prayer, jump in the bed.
நமது ஜெப கூட்டங்கள் பலவீனம் அடைந்துள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு நிமிடம் ஜெபம் செய்துவிட்டு படுக்கையில் குவித்து விடுதல் போன்றவை.
We find out that happens about once or twice a day.
அது ஒரு நாளில் ஒன்று அல்லது இரண்டு முறை நடக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம்.
When all of us are guilty.
நாம் அனைவருமே குற்றவாளிகள்.
Our nation morally is decaying.
நமது தேசம் ஒழுக்கம் குண்டி வருகின்றது.
We've got Billy Grimms and Oral Robertses everywhere.
நமக்கு பில்லி கிரஹாம்களும் ஓரல் ராபர்ட்களும் எல்லா இடங்களிலும் உள்ளனர்.
But until there comes a thirsting in the heart of America to bring it back to a living God again, to a living experience, to an undying faith in a living God.
அமெரிக்காவை ஒரு ஜீவிக்கின்ற தேவனிடத்திற்கு, ஒரு ஜீவிக்கின்ற அனுபவத்துக்கு திருப்பி கொண்டு வந்து ஜீவிக்கின்ற தேவனிடத்தில் ஒரு மறிக்கார விசுவாசத்தையும் உடையதாய் ஆவதற்கு அதன் இருதயத்தில் ஒரு தாகம் உண்டாகவில்லை என்றால்,
we're only beating our brains, as it would say, out.
நாம் பெருமனே நமது மூளையில் தான் அதை நினைத்துக் கொண்டவர்களாயிருப்போம்.
We might walk with our chest out, with our collars turned in the back, and walk down the street and desire to be called doctor or reverend.
நாம் மார்பை ஊந்தி தள்ளி கழுத்து பற்றையை திருப்பி அணிந்து கொண்டு தெருவில் நடந்து டாக்டர் அல்லது சங்கை போடுகிற என்று அழைக்கப்பட விரும்பலாம்.
We might pastor the greatest churches there is in the land.
இந்நாட்டிலே உள்ள மிகப்பெரிய சபைக்கு நாம் போதகராக இருக்கலாம்.
And we might be as pious as we can be, that no man can put a finger on our lives.
நமது வாழ்க்கையில் ஒருவரும் தன் விரலை சுட்டி காட்டி குற்றப்படுத்தாத அளவுக்கு நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம்.
But until that soul that's on the inside of us is on fire for God, until something in there that's yearning after him.
ஆனால் நமக்குள் இருக்கும் அந்த ஆத்மா தேவனுடைய அக்கினியால் பற்றி எரிந்து அதில் காணப்படும் ஒன்று அவரை வாஞ்சித்து,
like the heart panteth for the water brook, my soul thirsts after thee, O God.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, ஓ தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
Until we get to that type of an experience.
இன்னும் அத்தகைய அனுபவத்தை நாம் அடையும் வரைக்கும்,
therefore communism and so forth will gain the grounds as they are doing.
எனவே கம்யூனிசம் போன்றவை இப்போ நடந்து கொண்டிருப்பது போன்று பலமடைந்து கொண்டே வரும்.
And all the journeying that we can do will never stop it. It's predicted to come.
நம்மால் செய்ய முடிந்த ஒன்று கூடுதல் போன்றவைகள் ஒருபோதும் அதை நிறுத்தப் போவதில்லை. அது வரும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது.
But God is calling to his church.
ஆனால் தேவனோ தமது சபையை அழைத்துக் கொண்டிருக்கிறார்.
How that this little woman must have been of the caliber of Elijah, because usually your action shows what you are.
இந்த சிறு ஸ்திரீ எலியாவுக்கு ஒத்த என்ன தன்மையை பெற்றிருக்க வேண்டும், ஏனெனில் வழக்கமாக உங்கள் கிரியைகள் நீங்கள் யார் என்பதை காண்பிக்கின்றது.
And again she had been chosen to entertain God's prophet.
அவள் தேவனுடைய தீர்க்கதரிசியை உபசரிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டாள்.
Remember, she was a Gentile, not a Jew.
நினைவிருக்கட்டும், அவள் ஒரு புறஜாதி, யூத குலத்தைச் சேர்ந்தவள் அல்ல.
And the land was burning up.
நாடோ கொதிப்படைந்திருந்தது.
And no doubt that this little woman, being of that caliber, being of the believer type,
இந்த ஸ்திரீ அந்த தன்மையை பெற்றவளாய் விசுவாசி என்னும் ரகத்தை சேர்ந்தவளாய் இருந்தாள்.
For we see that God would not have called to her if she hadn't have been a worthy one to entertain God's prophet.
தேவனுடைய தீர்க்கதரிசி உபசரிக்க அவள் தகுதியற்றவளாய் இருந்திருந்தால் தேவன் அவளை இப்பணிக்கு அழைத்திருக்கவே மாட்டார்.
For he would have never sent his prophet to a house that was unworthy.
தகுதியற்ற ஒரு வீட்டிற்கு அவர் ஒருபோதும் தமது தீர்க்கதரிசியை அனுப்ப மாட்டார்.
It was not his choosing, it was God's choosing.
அது எலியாவின் தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அது தேவனின் தெரிந்து கொள்ளுதல்.
It wasn't her bidding him, it was God bidding him.
அது அவள் அவனுக்கு கட்டளையிடுவது அல்ல, அது தேவன் அவளுக்கு கட்டளையிடுதல்.
He had been placed by a brook.
The ravens were feeding him.
அவன் ஆற்றண்டையில் வைக்கப்பட்டான், காகங்கள் அவனை போஷித்து வந்தன.
But it was God's command for something to take place.
ஆனால் ஏதோ ஒன்று நடப்பதற்கு அது தேவனுடைய கட்டளையாக இருந்தது.
God surely went to a believer of the same nature of Elijah.
எலியாவின் அதே தன்மையை பெற்றிருந்த விசுவாசியிடம் தேவன் நிச்சயமாக சென்றார்.
She was a widow woman.
அவள் ஒரு விதவையாக இருந்தாள்.
And we all know what she, a widow woman, would have went through with her husband dead and a young boy to raise.
ஒரு விதவை தன் கணவனை இழந்தவளாய் ஒரு சிறு பையனை வளர்க்க எவ்விதமாக இன்னல்களை அனுபவித்திருப்பாள் என்று நாம் அனைவரும் அறிந்துள்ளோம்.
And in the lands there they depended on their crops.
அங்கிருந்த நாடுகளில் அவர்கள் விளைச்சலின் பேரில் சார்ந்திருந்தார்கள்.
They didn't have projects as we have today and defense plants.
இன்று நமக்குள்ளது போன்று அவர்களுக்கு சமூக நல திட்டங்கள் இருக்கவில்லை.
They depended on their crops.
அவர்கள் தங்கள் விளைச்சலையே நம்பி இருந்தார்கள்.
And because the iniquity of the people and their moral decaying had brought a drought on the land, here they was all starving and dying.
ஜனங்களின் அக்கிரம மிகுதியும் அவர்களுடைய ஒழுக்க சிதைவும் நாட்டில் பஞ்சத்தை வரிவித்த காரணத்தால் அவர்கள் எல்லாரும் பட்டினியால் மரித்துக் கொண்டிருந்தார்கள்.
And then we find that no doubt she'd prayed night after night, all night, as she begins to see that meal barrel going down, down, down.
இந்த விதவை தன் பானையில் மாவு படிப்படியாக குறைந்து கொண்டு குறைந்து கொண்டு குறைந்து கொண்டு வருவதை கண்டபோது அவள் ஒவ்வொரு இரவும் இரவு முழுவதும் ஜெபித்தாள் என்பதில் ஐயமில்லை.
And it must got to a place that there was not even another cup full of meal in the barrel.
பானையில் ஒரு கோப்பையளவு மாவு இல்லாத நிலையை அது அடைந்திருக்க வேண்டும்.
All she had was just a little handful.
அவளிடம் இருந்ததெல்லாம் ஒரு சிறு கைப்பிடி அளவு மாவு மாத்திரமே.
Death was coming right into the gate at her door.
மரணமானது அவள் வாசலுக்குள் நுழைந்து உள்ளே வந்து கொண்டிருந்தது.
For there was no way of getting any more. The whole nation was starving.
ஏனெனில் மேலும் அதிகமாக பெறுவதற்கு அவளுக்கு வேறு வழி ஏதுமே இல்லை. தேசம் முழுவதுமே பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறது.
And the oil was just a good spoonful left in the little container.
அந்த பாத்திரத்தில் எண்ணெயும் கலசத்தில் ஒரு கரண்டி அளவு மாத்திரமே மீதம் இருந்தது.
Just that much oil and that much meal laid between her and death.
சிறிது எண்ணெயும் சிறிது மாவும் அவளுக்கும் மரணத்துக்கும் இடையே இருந்தது.
She must have got real sincere about her prayers.
அவள் மிகவும் ஊக்கமாக ஜெபித்திருக்க வேண்டும்.
You let that strike your home, it'll be a little more sincere than we are this morning. When we know that death lays at the door.
உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட நிலை வரட்டும். நம் வாசலில் மரணம் காத்திருக்கிறது என்று நாம் அறிவோமானால் இன்று காலை நாம் உள்ளதை காட்டிலும் சற்று அதிகமான உத்தமத்துடன் காணப்படுவோம்.
And I believe maybe we think perhaps this, that she prayed all night long for one more day settled it.
இப்படி நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அவள் இரவு முழுவதும் ஜெபித்தாள். ஏனென்றால் இன்னும் ஒரு நாளில் அவள் வாழ்க்கை முடிந்துவிடும்.
She could look at the pale lips of her little boy of about 3 or 4 years old.
அவள் மூன்று அல்லது நான்கு வயது கொண்ட தன் சிறு மகனின் வெளுத்த உதடுகளை நோக்கி பார்த்தாள்.
And she could see her own bones dwindling away as the flesh was going from them.
அவளுடைய எலும்புகளின் மேலுள்ள மாமிசம் மறைந்து போய் எலும்புகளும் தேய்ந்து கொண்டு வந்தன.
And it must have been a terrible thing as this mother seeing these things going.
இப்படிப்பட்டவைகள் சம்பவிப்பதை காண்பது ஒரு தாய்க்கு பயங்கரமான காரியமாக இருந்திருக்கும்.
And yet with her hands before God praying day and night.
இருப்பினும் அவள் தேவனுக்கு முன்பாக தன் கரங்களை கூப்பி இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்தாள்.
Now we're down to one handful of meal and a spoonful of oil.
இப்பொழுது நாம் ஒரு கைப்பிடி அளவு மாவுக்கும் ஒரு கரண்டி அளவு எண்ணெய்க்கும் வந்துவிட்டோம்.
You know, it's a strange thing.
உங்களுக்கு தெரியுமா, அது ஒரு விசித்திரமான செயல்.
May God let this soak into every one of you if you never hear me preach again.
நான் மறுபடியும் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்காத நிலை ஏற்படுமானால் இதை தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பதித்தருள்வாராக.
Let this be a message
இது ஒரு செய்தியா இருக்கட்டும்.
It's strange, most strange, that sometimes that God does things that way.
தேவன் சில நேரங்களில் இப்படிப்படியான காரியங்களை செய்வதென்பது விசித்திரமானது, மிகவும் விசித்திரமானது.
You know, when we have confessed our sins and met every requirement that God requires, we believed on God.
நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு தேவையும் நாம் நிறைவேற்றி முடித்த பின்பு நாம் தேவனை விசுவாசித்தோம்.
There's a circumstances has to be met and it's according to his will.
ஒரு சூழ்நிலை சந்திக்கப்பட வேண்டும், அது அவருடைய சித்தத்துக்கு ஏற்றதாய் உள்ளது.
And we've confessed our sins and we've made all the wrongs that we have did right, done everything that we know how to do.
நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் சரிபடுத்தி நமக்கு தெரிந்த அனைத்தையும் நாம் செய்து,
every requirement that God has made or asked, we have met that requirement, and yet he lays silent. He just won't answer us.
தேவன் நம்மிடம் கேட்கும் எல்லா தேவைகளையும் நாம் செய்து நிறைவேற்றின பின்பும் அவர் மௌனமாயிருக்கிறார். அவர் நமக்கு உத்தரவு அருளுவதில்லை.
I'm sure that I'm speaking to people this morning who's come to that place.
அத்தகைய நிலையை அடைந்துள்ள ஜனங்களிடம் இன்று காலை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நிச்சயமுடையவனாயிருக்கிறேன்.
I've been there many times myself.
நானும் கூட அநேக முறை அந்நிலையை அடைந்திருக்கிறேன்.
When I went back and traced my life and turned over every stone.
என் வாழ்க்கையை நான் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்து,
and I'd find that I did something wrong, I'd go confess it and say, Lord God, I'll make it right and go do so.
நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் என்று காணும்போது அதை நான் அறிக்கை செய்து, தேவனாகிய கர்த்தாவே, அதை நான் சரி செய்து விடுகிறேன் என்று கூறி சென்று அப்படியே செய்வேன்.
Then come back again and say, now Lord, thou art God, you answer me.
மறுபடியும் அவரிடத்தில் வந்து, கர்த்தாவே, நீரே தேவன், நீ இப்பொழுது பதிலளிப்பீர்.
Surely I met every request that you required me to do, and every requirement I have met it.
நான் செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்த்த ஒவ்வொன்றை நான் செய்து முடித்து விட்டேன். உமது தேவைகள் அனைத்தையும் நான் சந்தித்து விட்டேன் என்பேன்.
And still he won't move. Seems to sit silent. That's when you got to be sure that he is God.
அப்பொழுதும் அவர் அசையாமல் மௌனமாய் இருப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் தேவனின் நிச்சயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டியதல் அவசியம்.
Don't be discouraged. The only thing is that in your heart to be certain of God.
அதைரியப்படாதீர்கள். ஒரே ஒரு காரியம் என்னவெனில், உங்கள் இருதயத்தில் தேவனை குறித்து நீங்கள் நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும்.
My text, be certain first before you do anything. Be certain in your heart that it's God.
நான் பேசிக்கொண்டிருக்கும் என்னுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் எதையும் செய்வதற்கு முன்பு நிச்சயத்தை உடையவளாய் இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் அது தேவனின் நிச்சயத்தை உடையவளாய் இருக்க வேண்டும்.
And when you've met everything that he said, then you're sure that he's God. That's when faith goes to work right there.
அவர் கூறின ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்து நிறைவேற்றின பின்பு அவர் தேவன் என நிச்சயத்தை உடையவளாய் இருங்கள். அப்பொழுதுதான் விசுவாசம் கிரியை செய்ய தொடங்குகிறது.
Faith stands steady, for it knows that he is.
விசுவாசம் நிலையாக நிற்கிறது, ஏனென்றால் அவர் தேவன் என்பதை அது அறிந்திருக்கிறது.
And you met every requirement. You believe that he is. And faith holds steady.
நீங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்தித்து விட்டீர்கள். அவர் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசம் நிலையாக நிற்கிறது.
Blessed be his name.
Oh, அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
Faith won't move, for it's sure that God is, and a rewarder of those that diligently seek him.
விசுவாசம் அசைவதில்லை, ஏனென்றால் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அது உறுதியாய் அறிந்துள்ளது.
May this go way down deep and never move from you, Branham Tabernacle.
பிரண்ணாம் கூடாரமே, இது உங்களுக்குள் ஆழமாக பதிந்து உங்களை விட்டு எடுபடாதிருப்பதாக.
you've met God's requirements, and in your heart you believe that He is. God's only testing your faith. For He loves to do that.
நீங்கள் தேவனுடைய தேவையை சந்தித்து அவர் இருக்கிறார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசிப்பீர்களானால் தேவன் வெறுமனே உங்கள் விசுவாசத்தையே சோதிக்க மாத்திரமே செய்கிறார். ஏனெனில் அதை செய்ய அவர் பிரியப்படுகிறார்.
You've confessed your sins and you've met every requirement that God requires and still He lays silent. Remember, faith says that He is.
நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு தேவன் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு தேவையும் நீங்கள் சந்தித்த பிறகும் அவர் மௌனமாய் இருப்பாரானால் அவர் உண்டு என்று விசுவாசம் கூறுகிறது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள்.
Then faith holds on to it, not knowing what it's all about, but it knows that He is and it's certain that He is.
அப்பொழுது இதெல்லாம் என்னவென்று ஒன்றுமே அறியாமல் விசுவாசம் அதை இருக பற்றிக் கொள்கிறது. ஆனால் அவர் இருக்கிறார் என்பதை அது அறிந்துள்ளது. அவர் இருக்கிறார் என்னும் நிச்சயத்தை கொண்டுள்ளது அது.
Then remember, if He is, His words has to be true.
ஞாபகம் கொள்ளுங்கள், அவர் உண்டென்றால் அவருடைய வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும்.
And if He required you to meet these circumstances and you did, He's obligated to take care of His word.
இந்த சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டு நீங்களும் அப்படி செய்தால் அவர் தமது வார்த்தையை காத்துக்கொள்ள கடமைப்பட்டவராயிருக்கிறார்.
Don't back off and say, "Oh, I never got healed."
நீங்கள் பின்னிட்டு போய் நான் சுகமடையவில்லை என்று சொல்லாதீர்கள்.
Oh, you poor, weak faith. Don't believe that.
ஓ, குறைவான பலவீனம் உள்ள விசுவாசம் கொண்டவர்களே, அதை நம்ப வேண்டாம்.
Everything's confessed, everything's out, and you met God's requirement. Faith holds right there.
எல்லாமே அறிக்கை செய்யப்பட்டு எல்லாமே வெளியரங்கமாகி நீங்கள் தேவனுடைய தேவையை சந்தித்திருப்பீர்களானால் விசுவாசம் அங்கேயே நிற்கிறது.
There's nothing will move it. He is. And you're sure.
ஒன்றுமே அதை அசைக்க முடியாது. அவர் இருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள்.
They that wait upon the Lord shall renew their strength.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து
They shall mount up with the wings of an eagle.
கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
They shall run and not be weary. If they walk, they shall not faint.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
Wait when you've met His requirement. That brings your faith to a showdown.
அவருடைய தேவைகளை நீங்கள் சந்தித்த பிறகு அது உங்கள் விசுவாசத்தை பலப்பரட்சிக்கு கொண்டு வருகிறது.
If you have met God's requirements has been made. Are met.
நீங்கள் தேவனுடைய தேவைகளை சந்தித்திருந்தால்
and you have fully considered it.
பின்னர் நீங்கள் அதை முழுவதுமாக ஆலோசனை செய்து
and you have done everything that God required you to do.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் கூறின அனைத்தையும் நீங்கள் செய்து முடித்திருந்தால்
then your faith rests right there that He is.
அப்பொழுது உங்கள் விசுவாசம் அவர் உண்டு என்பதன் பேரில் இளைப்பாறுதல் கொள்கிறது.
Be certain of God.
தேவனை குறித்து நிச்சயமுடையவளாயிருங்கள்.
You know He loves to test us.
அவர் உங்களை சோதிக்க பிரியப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரியும்.
He loves to see the reaction of your faith.
அவர் உங்கள் விசுவாசத்தின் விளைவு என்னவென்று காண அவர் ஆவல் கொள்கிறார்.
Did you know that?
அது உங்களுக்கு தெரியுமா?
God likes to see how you react.
நீங்கள் எவ்விதம் நடந்து கொள்கிறீர்கள் என்று காண தேவனுக்கு பிரியம்.
When you say, "Oh Lord, I believe You, Thou art my Savior."
நீங்கள் ஓ கர்த்தாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீரே என் இரட்சகர்.
I believe that You are the healer. I believe that You are the one who gives the Holy Spirit.
நீரே சுகமாக்குபவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீரே பரிசுத்தாவியை கொடுப்பவர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன்.
And the things that I am requiring, You are the God who gives that.
எனக்கு தேவையான காரியங்களையும் பின்னர் அளிக்கும் தேவன் நீரே என்று நீங்கள் கூறும்போது
And then when you confess all your sins and promise God what you'll do if He'll let you get well.
உங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் சுகமடைந்தால் என்ன செய்வீர்கள் என்று தேவனுக்கு வாக்களித்து விட்டு
And then because it don't happen, you run off like a coward somewhere. God can't use that.
அது நடக்காமல் போறது நிமித்தம் ஒரு கோடையை போல எங்காகிலும் ஓடிப்போனால் தேவன் உங்களை உபயோகிக்க முடியாது.
There's no way for Him to use you.
உங்களை உபயோகிக்க அவருக்கு ஒரு வழியும் இராது.
There's no way for Him to answer you because He only answers by faith.
உங்களுக்கு பதிலளிக்க அவருக்கு ஒரு வழியும் இராது, ஏனெனில் அவர் விசுவாசத்தின் மூலம் மாத்திரமே பதிலளிக்கிறவராயிருக்கிறார்.
Then all of a sudden you go away and he can't answer.
அப்படி இருக்க திடீரென்று நீங்கள் போய்விட்டால் அவரால் பதிலளிக்க முடியாது.
But real true faith stands there, being sure that God is. He's certain that he is.
ஆனால் உண்மையான சரியான விசுவாசமோ அங்கே நின்று கொண்டு தேவன் உண்டு என்பதை நிச்சயமாய் அறிந்துள்ளது, அவர் உண்டு என்று நிச்சயமுடையவளாயிருங்கள்.
And if God asks this thing to be done to confess your sins and so forth, then you've done it.
உங்கள் பாவங்கள் போன்றவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் கேட்டு அதை நீங்கள் செய்வீர்களானால்,
faith says that he is. It's certain that it's going to happen.
விசுவாசம் அவர் உண்டு என்று கூறுகின்றது, அது நடக்க போவது என்பது உறுதி.
Your request has to be granted. Oh, I hope you don't miss that.
உங்கள் வேண்டுகோள் அருளப்பட வேண்டும், அதை நீங்கள் காண தவறவில்லை என்று நான் நம்புகிறேன்.
If you're sure of God, God's sure of his word. He's only waiting to test you.
நீங்கள் தேவனை குறித்து நிச்சயமுடையவராய் இருந்தால் தேவன் அவருடைய வார்த்தையை குறித்து நிச்சயமுடையவராய் இருக்கிறார். அவர் உங்களை சோதிக்க மாத்திரமே காத்துக் கொண்டிருக்கிறார்.
He did it many times. Let's rehearse one or two cases.
அவர் அதை அநேக முறை அவ்வாறு செய்துள்ளார். நாம் ஓர் இரண்டு நிகழ்ச்சிகளை ஒத்திகை பார்ப்போம்.
Let's think of the Hebrew children.
எபிரேய பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம்.
They wasn't to bow to an idol.
அவர்கள் எந்த விக்கிரகத்தையும் அடங்கக்கூடாது.
God had confidence in them.
தேவன் அவர்கள் பேரில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார்.
And when they heard they had to go to the fiery furnace, they said, our God is able to deliver us from this furnace.
அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள் செல்ல வேண்டும் என்று கேள்விப்பட்ட போது, எங்கள் தேவன் எங்களை இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.
But if he doesn't do it, we're not bowing to any of your idols.
ஆனால் அவர் அப்படி விடுவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்றனர்.
See, they were sure and certain of God.
பாருங்கள், அவர்கள் தேவனை குறித்து உறுதியாயும் நிச்சயமுடையவர்களாயும் இருந்தனர்.
They know that he was Jehovah. They know that he answered prayer.
அவர் யெகோவா என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர் ஜெபத்துக்கு பதிலளிப்பவர் என்று அவர்கள் அறிந்திருந்தனர்.
But whether he did in their case or not, it would have to be for the good.
அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் செய்தாலும் செய்யாமற் போனாலும் சரி, அது நன்மையாகவே இருக்க வேண்டும்.
So they just made their statement, confess their sins and walked into death.
எனவே அவர்கள் வாக்குமூலத்தை அளித்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மரணத்துக்கு நடந்து சென்றனர்.
When they were going to the fiery furnace, knowing that they were certain that if God let them burn up, he'd raise them up again in the resurrection.
அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள் சென்றபோது அவர்கள் எரிந்து போக தேவன் அனுமதித்தாலும் உயிர்த்தெழுதலின் போது அவர்களை மறுபடியும் எழுப்புவார் என்று நிச்சயமுடையவர்களாயிருந்தனர்.
They were certain of God because they know that God would work everything for their good.
அவர்கள் தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாயிருந்தனர். தேவன் சகலமும் அவர்கள் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர்.
And when we are certain of God, we know that God works everything for our good.
நாமும் தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாய் இருப்போமானால் தேவன் சகலத்தையும் நமது நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்று நாம் அறிந்திருப்போம்.
So they made one statement. They were certain.
எனவே அவர்கள் அவ்வாறு கூறினர். அவர்கள் நிச்சயமுடையவர்களாய் இருந்தனர்.
And they walked right into the fiery furnace and God let them walk there, sitting looking at them.
அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள் நேரடியாக நடந்து சென்றனர். தேவனும் அவர்களை அங்கு நடந்து செல்ல அனுமதித்து அவர்களை பார்த்துக் கொண்டு சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
He wanted to see their reaction.
அவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்க்க அவர் விரும்பினார்.
When the king said, "Did you bow when the trumpet sounded?"
ராஜா எக்காலம் முழங்கின போது நீங்கள் வணங்கினீர்களா என்று கேட்டபோது,
They said, "No, we did not bow."
அவர்கள், "இல்லை, எங்களால் வணங்க முடியாது" என்று விடையளித்தனர்.
There's your faith. Hold on tight.
அங்குதான் உங்கள் விசுவாசம் இருக பற்றிக் கொண்டுள்ளது.
Well, then if you did not bow, you know my decree.
சரி, நீங்கள் வணங்கவில்லை என்றால் உங்களுக்கு அளிக்கப்பட இருக்கும் என்னுடைய தீர்ப்பு என்னவென்று தெரியுமா?
Yes, we know your decree.
ஆம், உம்முடைய தீர்ப்பு என்னவென்று எங்களுக்கு தெரியும்.
My decree is that the furnace will be hot 7 times hotter than it ever was, and I'll throw you in there.
என் தீர்ப்பு என்னவெனில், சூளையை சாதாரணமாய் உள்ளதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கி உங்களை அதில் போடுவேன் என்பதே.
Do you now want to bow?
இப்பொழுதாவது சிலையை பணிந்து கொள்வீர்களா?
No, we will not bow.
இல்லை, நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம்.
There's their faith.
அங்குதான் அவர்களுடைய விசுவாசம் இருக்கின்றது.
God says, well, I'll see what they'll do about it. I'll see what reaction their faith has.
சரி, அவர்கள் அதை குறித்து என்ன செய்கிறார்கள் என்று நான் பார்க்கட்டும். அவர்கள் விசுவாசம் எவ்வாறு கிரியை செய்கிறது என்று நான் காணட்டும் என்று தேவன் சொன்னார்.
So he said, bind their hands and bind their feet and start them to the furnace.
நேபுகாத்நேச்சார் அவர்கள் கைகளையும் கால்களையும் கட்டி சூளைக்கு தூக்கி செல்லுங்கள் என்றார்.
And they walked up that furnace with the fire in their faces. God's still standing looking at it.
அவர்கள் முகங்களில் அக்கினி தீட்சணை கொண்டவர்களாய் சூளைக்கு செல்ல தொடங்கினர். தேவன் அப்பொழுதும் சும்மா நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்.
But they were certain that he was God.
அவர்களோ அவர் தேவன் என்று நிச்சயமாய் அறிந்திருந்தனர்.
They had made their confession.
அவர்கள் தங்கள் அறிக்கையை செய்து விட்டனர்.
They had made everything right that they knew of.
அவர்களுக்கு தெரிந்த வரைக்கும் அவர்கள் எல்லாவற்றையும் சரிபடுத்தி விட்டனர்.
They were certain that he was God.
அவர் தேவன் என்றவர்கள் நிச்சயமாய் அறிந்திருந்தனர்.
So they walked right up that fiery furnace.
அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்கு நடந்து சென்றனர்.
Right at the last moment, there he come riding out of the heavens on a chariot of wind.
கடைசி நேரத்தில் அவர் காற்று ரதத்தில் பரலோகத்திலிருந்து சவாரி செய்து இறங்கி வந்து
fanned the breezes off of them while he consoled them and talked to them.
அவர்கள் மேல் காற்று வீசி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுடன் பேசினார்.
God lets your faith come to the spot to where it will react.
உங்கள் விசுவாசம் பிரதிக்கிரியை செய்யும் நிலையை அடைய தேவன் அனுமதிக்கிறார்.
There was Job of the Old Testament when Satan our accuser accused him of being a secret sinner.
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோபு என்பவன் இருந்தான். நம்மை குற்றப்படுத்தும் சாத்தான் அவன் ஒரு ரகசிய பாவி என்று குற்றம் சாட்டினான்.
But Job knew that he had not sinned.
ஆனால் யோபுவோ அவன் பாவம் செய்யவில்லை என்று அறிந்திருந்தான்.
He knew that he had confessed everything that he had done and put a burnt offering out there.
அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அவன் அறிக்கை செய்து அதற்கான தகன பலி செலுத்தியதை அவன் அறிந்திருந்தான்.
That was God's requirement.
அதுவே தேவனுடைய தேவையாயிருந்தது.
That's all God required was that burnt offering and a confession.
தேவனுக்கு தேவையானதெல்லாம் தகன பலியும் பாவ அறிக்கையும் மாத்திரமே.
And Job done those things.
யோபு இவை அனைத்தையும் செய்திருந்தான்.
And Satan said, I'll take his camels. Or he's a rich man. I'll take his sheep.
சாத்தான் அவனுடைய ஒட்டகங்களையும் நான் எடுத்துக்கொள்கிறேன், ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஆடுகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான்.
And finally he taken his children, the closest to his heart.
முடிவில் யோபுவின் இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமாய் இருந்த அவனுடைய பிள்ளைகளையே சாத்தான் எடுத்துக்கொண்டான்.
Still Job stood pat. For he knew that God was certain he was God.
Amen.
For he had talked to him and he had met his requirements.
இருப்பினும் யோபு அமைதியாய் இருந்தான், ஏனென்றால் தேவன் அவர் தேவன் என்று அவன் நிச்சயமாய் அறிந்திருந்தான். ஏனெனில் அவன் அவருடன் பேசி இருக்கிறான், அவன் அவருடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறான்.
He searched down and found out I've made every burnt offering.
அவன் ஆராய்ந்து பார்த்து நான் தகன பலி அனைத்தையும் செலுத்தி விட்டேனே.
I said in my heart, perhaps when my sons gave a feast and my daughters attended.
ஒரு கால் என் குமாரர் விருந்து கொடுத்து என் குமாரத்திகள் விருந்துக்கு சென்றிருந்த போது
perhaps maybe they did secretly sin in their hearts, so I'll offer a burnt offering from them and confess their wrong.
அவர்களுடைய இருதயத்தில் ரகசியமான பாவம் செய்திருக்க வகையுண்டு, எனவே அவர்களின் சார்பாக நான் தகன பலி செலுத்தி அவர்களுடைய தவறுகளை அறிக்கை செய்வேன் என்றான்.
Oh God.
Amen.
When a man keeps what God said to do, he's certain he's God.
ஓ தேவனே, ஒரு மனிதன் தேவன் செய்ய கூறினதை கை கொள்ளும் போது அவர் தேவன் என்பதை நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். அவர் உத்தரவு அருள வேண்டும்.
Faith calls him on the scene every time.
ஒவ்வொரு முறையும் விசுவாசம் அவரை காட்சியில் அழைத்துக் கொண்டு வருகிறது.
When you've done what you know is right, when you've met his requirements,
நீங்கள் சரி என்று அறிந்திருப்பதை செய்து அவருடைய தேவையை சந்தித்து,
when you've confessed and made right and done restitutions, lay it before God.
நீங்கள் அறிக்கை பண்ணி சரி செய்து அநியாயமாக எடுத்துக் கொண்டதை திரும்ப கொடுத்து தேவனுக்கு முன்பாக உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும் போது,
I don't care how solid he is.
Amen.
He's still God waiting to put that faith there.
அவர் எவ்வளவு மௌனமாய் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் இன்னமும் தேவனாய் இருந்து அந்த விசுவாசத்தை அங்கு வைக்க காத்திருக்கிறார்.
You done your works, now he wants to see your faith by your works. He wants to see what you'll do.
உன் வேலையை நீ செய்துவிட்டாய், உன் கிரியையின் மூலம் உன் விசுவாசத்தை அவர் காண விரும்புகிறார். நீ என்ன செய்வாய் என்பதை காண அவர் விரும்புகிறார்.
If you've been anointed and prayed for, God's waiting to see what you'll believe about it.
உனக்கு எண்ணெய் பூசி ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு அதை குறித்து நீ என்ன விசுவாசிக்கிறாய் என்பதை பிறகு காண தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார்.
Not run up next Sunday and run the next day and the next healer comes to the city.
அடுத்த ஞாயிறோ அல்லது அடுத்த நாளோ நகரத்துக்கு வரும் அடுத்த தெய்வீக சுகம் அளிப்பவரிடம் ஓடுவதல்ல.
He's waiting to see your reaction on your faith.
உன் விசுவாசத்தின் பேரில் உன் பிரதிக்கிரியை என்ன செய்கிறது என்று காண அவர் காத்துக் கொண்டிருக்கிறார்.
Not walk back next day and say, I feel so bad, I don't guess I got healed.
அடுத்த நாள் திரும்பிச் சென்று நான் மிகவும் மோசமான நிலையில் உள்ளேன், நான் சுகமடையவில்லை என்று எண்ணுகிறேன் என்று கூறுவதில்ல.
You're not fit for the prayer line in the first place. You're not ready yet.
அப்படியானால் முதலாவதாக ஜெப வரிசையில் வருவதற்கே நீ தகுதி அல்ல, நீ இன்னும் ஆயத்தமாகவில்லை என்பதை அது காண்பிக்கிறது.
You don't believe that he is God. I don't.
அவர் தேவன் என்று நீ விசுவாசிப்பதில்லை.
You might say, Brother Branham, I disagree with you. Your own action proves what you are.
நீ சகோதரன் பிரண்ணாமே, நான் உம்முடன் இணங்க மாட்டேன் எனலாம். உங்கள் சொந்த கிரியையே நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கின்றது.
By their fruits you shall know them.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
If a man says that he is a Christian and he still drinks and smokes and gambles and tells dirty jokes.
ஒரு மனிதன் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு அவன் இன்னமும் குடித்துக் கொண்டும் புகைப்பிடித்துக் கொண்டும் சூதாடிக் கொண்டும் மோசமான ஹாசிய துணுக்குகளை கூறிக்கொண்டும்,
part of the Bible is right and part's not.
வேதாகமத்தின் ஒரு பாகம் சரி என்றும் ஒரு பாகம் சரியல்லவென்று கூறினால்,
he might preach the gospel and deny part of the Bible, he's still a sinner. He's not right yet.
அவன் ஒரு கால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், வேதாகமத்தின் ஒரு பாகம் சரியல்லவென்று மறுக்கலாம், அவன் இன்னமும் பாவியாயிருக்கிறான், அவன் இன்னும் சரியாகவில்லை.
But when you openly confess that God is the same God.
Amen.
ஆனால் நீங்கள் வெளிப்படையாக தேவன் மாறாமல் அதே தேவனாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்து,
in your life applied in his hands to be, Lord, I am the clay, thou art the potter. Then ask what you will.
உங்கள் ஜீவியத்தை அவர் கரங்களில் சமர்ப்பித்து, கர்த்தாவே நான் களிமண், நீர் குயவன் என்று கூறினால், உங்கள் சித்தப்படி எதை வேண்டுமானாலும் கேளுங்கள்.
Faith will never move, it'll stand right there.
விசுவாசம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, அது அங்கேயே நிற்கும்.
Though circumstances will seem to fall from right and left, but that faith never moves because you're certain that he's God.
சூழ்நிலைகள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் விட நேரிட்டாலும் விசுவாசம் ஒருபோதும் அசையாது, ஏனெனில் அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள்.
If he's God, he keeps his promise.
அவர் தேவனாக இருந்தால் தமது வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார்.
He can't make a promise and break it. If he's God, he's got to keep his promise.
அவர் ஒன்றை வாக்களித்து அதை முறித்து போடுவதில்லை. அவர் தேவனாய் இருந்தால் தமது வாக்குத்தத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஓ, அது எனக்கு பிரியம். அவர் அதில் நிலை கொள்ளத்தான் வேண்டும்.
Job made his offerings, he done everything.
யோபு தன் பலிகளை செலுத்தினான், அவன் எல்லாவற்றையும் செய்தான்.
He knew that he was right.
அவன் சரி என்று அவன் அறிந்திருந்தான்.
And here come the church members by some of the churches of other denominations.
அங்கு சபை அங்கத்தினர்கள் வருகின்றனர், வேறு சில ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்கள்.
So Job, you might as well confess it, you're a sinner. For God wouldn't let you be punished like this unless you was a sinner.
அவர்கள், யோபுவே நீர் பாவி என்று அறிக்கை செய்து விடுவது நல்லது, நீர் பாவியாய் இராவிடில் நீர் தண்டிக்கப்பட தேவன் இவ்வாறு அனுமதிக்க மாட்டார் என்றார்கள்.
But Job said, I've made my confessions. I put the burnt offering out before God and I'm not a sinner.
ஆனால் யோபுவோ, நான் என் பாவ அறிக்கையை செய்து விட்டேன், தேவனுக்கு முன்பாக தகன பலியை செலுத்தி விட்டேன், நான் பாவி அல்ல என்றான்.
He knew where he was standing.
அவனுடைய நிலை என்னவென்று அவன் அறிந்திருந்தான்.
Then everything went on, just on and on and on, just as hard as it could go.
எல்லாமே மிகவும் கடினமாக கடினமாக அது செல்லக்கூடிய அளவுக்கு போய்கொண்டே இருந்தது.
Trying to down Job and to bring Job to a place that he would deny God and deny that burnt offering.
யோபை கீழே தள்ளி அவன் தேவனையும் அவன் செலுத்தின தகன பலியையும் மறுதளிக்கும் நிலைக்கு அவனை கொண்டு வந்து விட முயற்சித்தது.
The very minute you take action upon anything that you confess, it shows your weakness.
Amen.
Your doubt of God.
நீ எதை குறித்தாவது அறிக்கை செய்த கணமே அதன் பேரில் நடவடிக்கை எடுப்பாயானால் அது உன் பலவீனத்தை காட்டுகின்றது, உனக்கு தேவன் பேரில் உள்ள சந்தேகத்தை அது காட்டுகின்றது.
You ask God for anything and walk around doubting, then you are a doubter and not a believer.
நீ தேவனே ஒன்று கேட்டுவிட்டு அதை சந்தேகித்து நடந்து கொண்டிருப்பாயானால் நீ ஒரு சந்தேகிய அன்றி ஒரு விசுவாசி அல்ல.
Job, don't worry, he stood firm on that foundation.
யோபு தான் என் நிலையில் இருந்தான் என்பதை நன்கு உணர்ந்திருந்தான். அந்த அஸ்திபாரத்தின் மேல் அவன் உறுதியாய் நின்றான்.
No wonder Pruitt said in his dying hour, on Christ's solid rock I stand, all other grounds is sinking sand.
மறிக்கும் தருவாய் இருந்த புரூயிட் இவ்வாறு கூறுவதில் வியப்பொன்றுமில்லை. நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேற அஸ்திபாரம் மணல் தான் என்று.
On that solid rock of Job's confession, even his beloved wife walked out.
யோபின் அறிக்கையாகிய அந்த திடமான பாறையின் மேல் அவனுடைய அருமையான மனைவியும் விலகி போய்விட்டாள்.
When his health was gone and the boils was all over him,
அவனுடைய உடல்நிலை குன்றி அவனுடைய உடல் முழுவதிலும் பருக்கள் தோன்றி,
and he scraped himself and cursed the day that he was born.
அவன் தன்னை சுரண்டிக் கொண்டு தான் பிறந்த நாளை சபித்துக் கொண்டு,
said, may the sun not even shine, may the moon stay down at night.
சூரியன் பிரகாசிக்காமல் இருப்பதாக, சந்திரன் இரவில் தோன்றாது இருப்பதாக என்று சொன்னான்.
His wife said, Job, you're so miserable, why don't you curse God and die?
அவன் மனைவி, யோபுவே நீ மோசமான நிலையில் இருக்கிறீர், நீர் ஏன் தேவனை சபித்து விட்டு ஜீவனை விடக் கூடாது என்றாள்.
He said, thou speakest like the foolish women.
அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய் என்றான்.
He was certain there was a God and he met the requirements.
தேவன் இருக்கிறார் என்று அவன் உறுதி கொண்டிருந்தான். அவன் தேவையை சந்தித்திருந்தான்.
Oh, I feel religious.
Oh, நான் பக்தி பரவசப்படுகிறேன்.
He knew that he had met God's requirements and that settles it.
அவன் தேவனுடைய தேவைகளை சந்தித்திருந்ததை அறிந்திருந்தான். அதனுடன் அது முடிவு பெற்று விட்டது.
God was testing his faith.
தேவன் அவனுடைய விசுவாசத்தை சோதித்துக் கொண்டிருந்தார்.
He'll test yours. He'll test mine.
அவர் உங்களுடைய விசுவாசத்தையும் சோதிப்பார், என்னுடைய விசுவாசத்தையும் சோதிப்பார்.
But when we met his requirements,
ஆனால் நாம் அவருடைய தேவைகளை சந்தித்து இருக்கும் போது,
repent every one of you and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins and you shall receive the gift of the Holy Ghost. That's his promise.
அதாவது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அது அவருடைய வாக்குத்தத்தம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண
கடவர்கள்.
அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாய ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அத்துடன் அது முடிவு பெற்று விட்டது.
Confess your faults one to another and pray one for another.
உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்.
Met God's requirement.
நீங்கள் தேவனுடைய தேவைகளை சந்தித்தீர்கள்.
These signs shall follow them that believe.
விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன.
In my name they shall cast out devils. They'll speak with new tongues.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
If they take up serpents or drink deadly things, it shall not harm them.
சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது.
If they lay their hands on the sick, they shall recover.
வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
That settles it.
அத்துடன் அது முடிவு பெறுகிறது.
Be certain of God.
தேவனை குறித்து நிச்சயமுடையவளாய் இருங்கள்.
Be sure that in your heart that you believe that that's God's word. Job.
அது தேவனுடைய வார்த்தை என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கின்றீர்கள் என்பதை குறித்து நிச்சயமுடையவளாய் இருங்கள். யோபு நிச்சயமுடையவனாய் இருந்தான்.
His wife said, why don't you curse him and die? Why, you're getting worse all the time.
யோபுவின் மனைவி, நீர் ஏன் அவரை தூஷித்து ஜீவனை விடக்கூடாது, ஏன் மோசமாகிக் கொண்டே போகிறீர் என்றால்.
How Satan likes to throw that at you.
சாத்தான் அதை உங்கள் மேல் எரிய எவ்வளவு பிரியமாயிருக்கிறான்.
Why, you're no better than you was when you started.
ஏன் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இருந்ததை காட்டிலும் இப்போது சுகமடைந்த நிலையில் நீ காணப்படவில்லை.
You're no better than you was when that preachers prayed for you.
போதகர்கள் உனக்கு ஜெபித்த போது இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நீ சுகமடைந்த நிலையில் காணப்படவில்லை.
That preachers ain't right in the first place.
முதலாவதாக அவர் செய்ததே சரியில்லை என்பான்.
It doesn't matter about that preacher.
போதகர் என்ன செய்தார் என்பது பற்றி கவலை இல்லை.
It's your faith in the living God what counts.
ஜீவனுள்ள தேவன் பேரில் உள்ள உன் விசுவாசமே முக்கியமானது.
It's not what the preacher is, it's what God is.
போதகர் என்னவாயிருக்கிறார் என்பதல்ல தேவன் என்னவாயிருக்கிறார் என்பதே முக்கியம் வாய்ந்தது.
The preacher never made the promise. God made the promise.
போதகர் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, தேவனே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
Not up to the preacher, it's up to God. And your faith to believe it, that is God.
அது போதகரை சார்ந்ததல்ல, அது தேவனையும் அது தேவன் என்று விசுவாசிக்கும் விசுவாசத்தையும் சார்ந்தது.
So be certain of God.
எனவே தேவனை குறித்த நிச்சயமுடையவளாய் இருங்கள்.
Be certain that it's God. That's God's word and God is in his word.
அது தேவன் என்றும் அது தேவனுடைய வார்த்தை என்றும் நிச்சயமுடையவளாய் இருங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார்.
And Job said, thou speakest like a foolish woman.
யோபு தன் மனைவியிடம், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய்.
Said the Lord gave and the Lord taken away. Blessed be the name of the Lord.
Amen.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்
என்றான்.
தேவன் இருக்கிறார் என்று அவன் நிச்சயமுடையவனாய் இருந்தான்.
அவன் அதை தன்
வாயினால் கூறின போது இடிகள் முழங்க தொடங்கின, மின்னல்கள் அடிக்க
தொடங்கின.
தேவன் காட்சியில் வந்தார், அது எப்பொழுதுமே தேவனை காட்சிக்கு அழைக்கிறது.
Sat silent for a long time.
அவர் நீண்ட காலம் மௌனமாக உட்கார்ந்து இருக்கிறார்.
That's what he's doing. Look at this bunch of hell-bound Americans. Church-going hypocrites.
நரகத்துக்கு போக இருக்கும் இந்த அமெரிக்கர்களையும் ஸ்தாபனங்களுக்கு செல்லும் மாய்மாலக்காரரையும் பார்த்து கொண்டு அவர் அறையை செய்து கொண்டிருக்கிறார்.
I'm not angry. But sin angers anybody that's right with God.
நான் கோபம் கொள்ளவில்லை, ஆனால் தேவனிடத்தில் சரியாயுள்ள எவரையுமே பாவம் கோபமூட்டுகின்றது.
Not angry with the nation, not angry with the people.
நான் தேசத்தின் மேல் கோபம் கொள்ளவில்லை, ஜனங்களின் பேரில் கோபம் கொள்ளவில்லை.
But I'm angry with the devil that's caused these things to blind the people.
ஆனால் இந்த காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை குருடாக்கின பிசாசின் மேல் கோபம் கொள்ளுகிறேன்.
These blind pastors and preachers, let them get by with some kind of a little man-made theology.
இந்த குருடரான மேய்ப்பர்களும் போதகர்களும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு விதமான வேத சாஸ்திரத்தை அவர்கள் கை கொள்ளுவதுடன் அவர்களை விட்டு
விடுகின்றனர்.
நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், தேவன் தம்முடைய வார்த்தையை
நிறைவேற்றுகிறார்.
அவர் அவர்களை அழைக்கின்றதன் மூலம் அவரை கண்டிருக்கின்றோம். தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து நிச்சயம் உடையவர்களாய் இருப்பது நல்லது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிப்பது.
This poor little woman, she knew that he was God.
இந்த ஏழை ஸ்திரீ அவர் தேவன் என்பதை அறிந்திருந்தார்.
As that barrel went down, 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 circumstances got worse and worse all the time.
பானையில் உள்ள மாவானது சிறிது சிறிதாக குறைந்து 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 கொண்டே வந்தது. சூழ்நிலையும் படிப்படியாக மோசமாகிக் கொண்டே வந்தது.
But God was letting it get that way. He just loves to do that.
ஆனால் அப்படி நடக்க தேவன் அனுமதித்தார். அப்படி செய்வதில் தேவன் பிரியம் கொள்ளுகிறார்.
He loves to put your faith to a test to see how you act on it.
உங்கள் விசுவாசத்தை சோதனைக்குட்படுத்தி நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை காண்பதற்கென அவர் பிரியப்படுகிறார்.
Let you be anointed and prayed for, then make you worse.
உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் செய்யப்பட அனுமதித்து பிறகு உங்கள் நிலையை மோசமாக்கி.
Come on, Satan, put him to the test. I know he believes me.
சாத்தானே வா, அவனை சோதனைக்குட்படுத்தி அவன் என்னை விசுவாசிக்கிறான் என்று நான் அறிவேன் என்கிறார். தேவன் எக்காலத்தும் துதிக்கப்படுவாராக. ஓ
என்னே,
இப்பொழுது அவனை சோதனைக்குட்படுத்தி அவன் என் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று அறிவேன்.
Could he say that about you?
உங்களை குறித்து அவர் அவ்வாறு கூற முடியுமா?
He said that about Job.
அவர் யோபுவை குறித்து அவ்வாறு கூறினார்.
Said, do anything to him you want to, but don't you take his life, for I know he loves me.
நீ என்ன வேண்டுமானாலும் அவனுக்கு செய், ஆனால் அவனுடைய பிராணனை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதே. அவன் என்னை நேசிக்கிறான் என்று நான் அறிவேன்.
He's made the burnt offering, he's made requirements, he did what I told him to do, and he believes it.
Amen.
அவன் தகன பலி செலுத்தி இருக்கிறான், அவன் தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறான். நான் அவனை செய்ய கட்டளையிட்ட அனைத்தும் அவன் செய்து விட்டான், அவன் அதை விசுவாசிக்கிறான்.
Now roll him over the coals if you want to.
உனக்கு விருப்பமானால் அவனை அக்கினி தழலின் மேல் வறுத்து விடு என்றார்.
He took everything away from him. God doubled it when he gave it back to him.
சாத்தான் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவனிடமிருந்து எடுத்து போட்டான், ஆனால் தேவனோ அதை இரண்டத்தனையாய் அவனுக்கு திரும்ப அளித்தார்.
Sure he will.
அவர் நிச்சயம் அப்படியே செய்வார்.
He puts our faith to a test to see if we really believe that he is God.
அவர் நம்முடைய விசுவாசத்தை சோதனைக்குட்படுத்தி உண்மையில் நாம் அவரை தேவன் என்று விசுவாசிக்கிறோமா என்பதை காண விரும்புகிறார்.
The little woman no doubt said, I prayed. I know I'm an unworthy Gentile.
நான் ஜெபித்தேன். நான் தகுதியற்ற ஒரு புறஜாதி என்று அந்த ஸ்திரீ கூறினாள் என்பதில் ஐயமில்லை.
Remember Jesus spoke of her in the Bible.
நினைவிருக்கட்டும் இயேசு அவளை குறித்து வேதத்தில் கூறியுள்ளார்.
He said, wasn't there many widows in the days of Elijah? But he has only sent to one and she was a Gentile.
அவர் எலியாவின் நாட்களிலே அநேக விதவைகள் இருந்தார்கள் அல்லவா? ஆயினும் எலியா ஒரு விதவினிடத்திற்கே மாத்திரமே அனுப்பப்பட்டான் என்றால் அவள் ஒரு புறஜாதி.
Oh, he said, I prayed.
ஓ, அவள் நான் ஜெபித்தேன் என்றால்
Maybe when she seen that last little cake, death had done entered the gate and come into the door.
அவள் அந்த கடைசி அப்பத்தை கண்டபோது ஒரு கால் மரணம் அவள் வாசலுக்குள் பிரவேசித்து கதவண்டை நின்று கொண்டிருந்திருக்கலாம்.
One more bite of peace and she and her son died.
அப்பத்தை யாருக்கு ஒரு கறி கடித்து தின்று விட்டால் அதன் பிறகு அவளும் அவளுடைய மகனும் இறந்து விடுவார்கள்.
I see her all night praying.
அவள் இரவு முழுவதும் ஜபம் செய்து கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது.
The hot winds are blowing and the earth parched and the people crying and screaming in the streets.
வெப்ப காற்று அடித்துக் கொண்டிருந்தது, பூமி உலர்ந்து விட்டது, ஜனங்கள் தெருக்களில் அழுது கொண்டு கூக்குரலிட்டுக் கொண்டும் இருந்தனர்.
She walked around through the house. She looked at her little boy.
அவள் வீட்டில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தால் அவளுடைய சிறிய மகனை நோக்கி பார்த்தாள்.
Looked at his little pajamas. They were all out and his feet sticking out. Looked at her own hands wrinkled.
அவன் அணிந்து கொண்டிருந்த அந்த பைஜாமாவை அவள் கண்டால் அது கிழிந்து போய் அவனுடைய சிறு பாதங்கள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. அவளுடைய கைகளை அவள் கண்டால் அவை சுருக்கம்
விழுந்திருந்தன. அவள் முன்னும்
முன்னுமாய் நடந்தாள். ஆனால் அவள், அவர் தேவன் என்று நான்
அறிவேன். என்
அறிக்கைகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். அவர் கேட்கும் எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன்.
I'm asking for our lives for his glory.
அவருடைய மகிமைக்காக எங்கள் பிராணனை கேட்கின்றேன் என்றால்
God seen her.
தேவன் அவளை கண்டார்.
Rest of them is going out having a big dance somewhere.
மற்றவர்களோ வெளியில் சென்று எங்கோ பெரிய நடனத்தில் பங்கு கொண்டனர்.
Pretty themselves up having a modern television show or something. Carrying on with the world.
அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொண்டு நவீன தொலைக்காட்சி நிகழ்ச்சி போன்ற ஏதோ ஒன்றில் பங்கு கொண்டு உலகத்துடன் சென்று கொண்டிருந்தனர்.
But that woman was alone with God.
ஆனால் அந்த ஸ்திரீயோ தேவனுடன் தனிமையில் இருந்தாள்.
Daylight broke. She said the little fellow he cried all night for something to eat.
காலை உதித்தது. அவள் இந்த சிறுவன் தின்பதற்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டு இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தானே.
What I do with one little handful of meal.
ஒரு கைப்பிடி அளவு மாவை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால்
You know that meal was Christ.
கிறிஸ்து தான் அந்த போஜனம் என்று உங்களுக்கு தெரியும்.
Any Bible student knows that Christ was the meal offering.
கிறிஸ்து தான் அந்த போஜன பலி என்று எந்த வேத மாணாக்கனும் அறிவான்.
And that meal offering had to be ground with a special burr too.
அந்த மாவு ஒரு விசேஷித்த சொரசொரப்புடன் கூடிய ஒரே அளவாக அரைக்கப்பட வேண்டும்.
Cut every little piece of corn the same.
அதாவது அந்த தானியம் ஒவ்வொன்றும் ஒரே விதமான அளவோடு அரைக்கப்படும்படியாக.
Because Jesus Christ is the same yesterday, today and forever.
ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
And every believer believes that and rest upon it. Hallelujah.
ஒவ்வொரு விசுவாசியும் அதை விசுவாசித்து அதில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். Hallelujah.
Have all your co-farmer religion you want to.
உங்களுக்கு விருப்பமானால் உங்கள் பழைய தனிந்த சடங்காச்சாரம் உள்ள உங்கள் மார்க்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள்.
For me, I believe Christ is the same yesterday, today, and forever.
ஆனால் என்னை பொறுத்தமட்டில் கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
I make my stand in the world of infidels.
நாத்திகர் மத்தியில் உலகில் இதன் பேரில் நான் நிற்கிறேன்.
I still believe that he's the same yesterday, today, and forever.
அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன்.
That burrs cut every bit of it just the same because he is the same.
அந்த சொரசொரப்புகள் ஒரே அளவுகளாக வெட்டப்படுகின்றது. ஏனெனில் அவர் மாறாதவராய் இருக்கிறார்.
He's the same God that he was then, he is right now this morning.
அவர் அன்றிருந்த அதே தேவனாக இன்று காலையில் இருக்கிறார்.
He always will be the same.
அவர் எக்காலத்தும் அரேவிடமாகவே இருப்பார்.
That's what the meal meant.
அரேதான் அந்த மாவு குறிக்கின்றது.
And the oil means the spirit, as we know, according to Ezekiel 4 and so forth.
எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கின்றது. அதை நாம் எசேக்கியேல் 4 அதிகாரம் போன்றவர்களிலிருந்து அறிகிறோம்.
That's the reason we anoint with oil, it's the spirit.
அதனால் தான் நாம் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறோம். அது ஆவி.
What is it? As St. John 4, the Father seeketh us to worship Him in spirit and in truth.
அது என்ன? இப்படிப்பட்டவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்று யோவான் 4 அதிகாரம் உரைக்கின்றது.
Jesus was the truth. He was the meal offering. And the oil was the spirit.
இயேசுவே சத்தியம். அவரே போஜன பலி. இந்த எண்ணெய் ஆவியாயிருக்கிறது.
And the spirit mixed with the truth has got to bring something.
ஆவியை சத்தியத்துடன் கலக்கும் போது அது ஏதாவது ஒன்றை கொண்டு வர வேண்டும்.
Put it together, it makes a cake.
அந்த இரண்டையும் ஒன்று சேருங்கள், அப்பொழுது அப்பம் உண்டாகும்.
Where's your faith?
ஓ, உன் விசுவாசம் எங்கே?
When God's words preached in its simplicity, though it is power. Jesus Christ is the same yesterday ever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அதனுடைய வல்லமையோடும் தேவனுடைய வார்த்தையானது எளிமையில் பிரசங்கிக்கப்படும் போது.
And the word goes forth for the meal. You've got the oil to mix with it.
போஜனத்திற்காக வார்த்தையானது புறப்பட்டு போகின்றது. அதனோடு கலக்கத்தக்கதாக எண்ணெய் உன்னிடம் இருக்கின்றது.
Maybe just a little handful or a spoonful. Whatever it is, it's real.
அது ஒரு கால் ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு கரண்டியாக இருக்கலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் சரி, அது உண்மையான பொருள்.
Now what's it ready for? It's ready for the cross.
இப்பொழுது அது எதற்காக ஆயத்தமாய் உள்ளது? அது சிலுவைக்கு ஆயத்தமாய் உள்ளது.
It's ready for self-sacrifice.
அது சுய தியாகத்துக்கு ஆயத்தமாய் உள்ளது.
That's what you have to do.
அதைதான் நீங்கள் செய்ய வேண்டும்.
If the word's been preached and you've got the spirit in it mixed together,
வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்டு அதனுடன் கூட உங்களிடம் உள்ள எண்ணெயை கலப்பீர்களானால்,
It's self-sacrifice to deny every pain, to deny every sickness, to deny everything is contrary to God's word and stand on it.
எல்லா வலியையும் மறுக்க, எல்லா வியாதியையும் மறுக்க, தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயுள்ள எல்லாவற்றையும் மறுக்க, வார்த்தையின் மேல் உறுதியாய் நிற்பதே சுயத்தியாகம் செய்வதாகும்.
The doctor says this, that, or that'll make a bit of difference.
மருத்துவர் இதை அதை மற்றதை கூறுகின்றார், அது உங்களில் எந்த சிறு வித்தியாசத்தையும் உண்டாக்காது.
You stand on it because God said so.
நீங்கள் வார்த்தையில் உறுதியாய் நிற்கின்றீர்கள், ஏனெனில் தேவன் அவ்வாறு கூறியுள்ளார்.
The meal come. You got the oil, you mixed it together.
மாவு வருகின்றது, நீங்கள் எண்ணெயை வைத்திருக்கின்றீர்கள், நீங்கள் இரண்டையும் ஒன்றாக கலக்கின்றீர்கள்.
Now I hear a voice. It's a little after daylight.
இப்பொழுது நான் ஒரு சத்தத்தை கேட்கிறேன். பொழுது விடிந்து சற்று கடிந்த பொழுது.
A voice speaks and said, go out in the yard and get 2 sticks.
ஒரு சத்தமானது முற்றத்துக்கு போய் இரண்டு விறகு பொறுக்கு என்று பேசி சொன்னது.
Did you notice the scripture said 2 sticks? The cross.
வேத வார்த்தைகள் இரண்டு விறகு என்று கூறியுள்ளதை கவனித்தீர்களா? சிலுவை.
She's got the meal and the oil. But she's going to be called on to act now. Act with it.
மாவும் எண்ணெயும் அவளிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அவள் அதன் பேரில் செயல் புரியும்படியாய் அழைக்கப்படுகின்றாள்.
However much you got, much meal or oil as you need, but you've got to act. Self-sacrifice. 2 sticks.
எவ்வளவுதான் உன்னிடம் மாவும் எண்ணெயும் உன் தேவை கேட்டார் போல் இருக்கலாம், ஆனால் நீ கிரியை செய்ய வேண்டும். சுயத்தியாகம். 2 குச்சிகள்.
In the old times, they never found a better way to make a fire.
பண்டைய காலங்களில் தீ மூட்டுவதற்கு இதை காட்டிலும் சிறந்த முறையில் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை.
When you take a stick and lay it across the stick, light it in the middle, you scoot both ends.
நீங்கள் ஒரு கட்டையை எடுத்து மற்றொரு கட்டைக்கு குறுக்கே வைத்து நடுவில் தீ மூட்டி இரு முனைகளிலும் இருந்து உள்ளே தள்ள வேண்டும்.
The Indians burn their fire.
அமெரிக்க இந்தியர்கள் அப்படித்தான் தீ மூட்டுவது வழக்கம்.
I've burned them many time all night long.
நானும் கூட பலமுறை இரவு முழுவதும் எரித்திருக்கிறேன்.
Take a log and hit this way and one that way and just keep pushing into the fire as it burns.
ஒரு கட்டையை இந்த பக்கமும் மற்றொரு கட்டையை அந்த பக்கமும் வைத்து தீ மூட்டி அது எரிய எரிய உள்ளே தள்ளுவேன்.
That stick was a cross. 2 sticks, the Bible said.
அந்த குச்சிகள் சிலுவையே, வேதம் 2 விறகுகள் என்று கூறுகின்றது.
The boy said, go to the yard and get 2 sticks.
சத்தமானது முற்றத்துக்கு சென்று 2 விறகு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வா என்றது.
The same time up on the mountain, there's a voice thundered down to the prophet and said,
அதே சமயத்தில் மலையின் மேல் ஒரு சத்தம் தீர்க்கதரிசியிடம் முழங்கி,
Go to the city, I have commanded.
நீ ஊருக்குள்ளே போ, நான் கட்டளையிட்டேன் என்றது.
Oh my! Both of them obeyed. Something has to happen. Both of them are obeying.
Oh, என்ன? இருவரும் கீழ்ப்படிந்தனர். ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும். இருவரும் கீழ்ப்படுகின்றனர்.
If the preacher preaches a word and the man that receives it believes it and acts Amen. Upon it, something's got to happen.
பிரசங்கியார் வார்த்தையை பிரசங்கித்து அதை ஏற்றுக்கொள்பவர்கள் விசுவாசித்து செயல் புரிந்தால் ஏதோ காரியம் நிகழ்ந்தே ஆக வேண்டும்.
If you're a sinner, you'll have to be saved.
நீ ஒரு பாவியாக இருந்தால் நீ ரட்சிக்கப்பட வேண்டும்.
If you're sick, you'll have to be healed.
நீ வியாதியாக இருந்தால் நீ சுகமடைய வேண்டும்.
Because God promised it. If we are certain of God.
ஏனெனில் நாம் தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாக இருந்தால் தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
As certain as he's God, he has to keep his word. Certain.
அவர் தேவனாய் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் அவர் தமது வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாக.
Then the command was go to the city for I have commanded a widow woman.
கட்டளை என்னவெனில் நீ ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையான ஸ்திரீக்கு கட்டளையிட்டேன் என்பதாம்.
A vision broke before the prophet.
தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஒரு தரிசனம் உண்டானது.
Here he comes walking. He doesn't know where he's going. It don't make any difference.
Amen.
He's just obeying.
இதோ அவன் நடந்து வருகிறான். அவன் எங்கே போகிறான் என்று அவனுக்கு தெரியாது. அதனால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவன் கீழ்படுகின்றான்.
She don't know where the sticks will be laying, but there's two sticks in the yard somewhere.
அவளுக்கு மிருகங்கள் எங்கு கிடைக்கின்றது என்று தெரியாது. ஆனால் முற்றத்தில் எங்கோ ரெண்டு விறகு சுள்ளிகள் கிடக்கின்றன.
She starts off. She goes out into the yard.
அவள் புறப்பட்டு முற்றத்துக்கு செல்கிறாள்.
She looks around, oh, how hot.
அவள் சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். ஓ, எவ்வளவு வெப்பமாய் உள்ளது.
The screams from the city, the night prowlers coming in, streaming along, drinking their wines and so forth.
ஊரில் எழும்பும் கூக்குரல், இரவில் சுற்றித் திரிபவர்கள் மது அறிந்து செல்கின்றனர்.
She looks down the street. She sees nothing.
அவள் தெருவை நோக்குகின்றாள். அவள் ஒன்றையும் காணவில்லை.
She finds one stick, part of the cross. Self-sacrifice.
அவள் ஒரு விறகு சுள்ளியை, சிலுவையின் ஒரு பாகத்தை காண்கிறாள். சுய தியாகத்தினை.
She gets another piece of stick. And when she picked up that second stick,
அவள் மற்றொரு சுள்ளியையும் பொறுக்குகிறாள். அவள் இரண்டாவது சுள்ளியை பொறுக்கின போது,
Oh, how gloom it must have been. Death laying at the door.
Oh, அது எவ்வளவு அந்தகாரமாக இருந்திருக்க வேண்டும். மரணம் வாசலில் படுத்து கிடக்கிறது.
Her and her son had to eat one little piece of a whole cake and die.
அவளும் அவளுடைய குமாரனும் இந்த ஆபத்தில் சிறு துண்டை சாப்பிட்டு விட்டு மறித்து போக வேண்டும்.
That was all of it.
அவ்வளவு தான் இருக்கின்ற காரியம் எல்லாம்.
Sometimes right in the midst of gloom that we hear the voice.
சில நேரங்களில் அந்தகாரத்தின் மத்தியில் நாம் சத்தத்தை கேட்கிறோம்.
When she picked up that second stick and started back, there was a voice come over the gate said, Fetch me a little water in a vessel.
அவள் இரண்டாவது சுள்ளியை பொறுக்கிக் கொண்டு திரும்பின போது வாசலிலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வந்து, எனக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றது.
She turned to look with these two sticks in her hand, with the meal and oil mixed and ready.
மாவும் எண்ணெயும் பிசைந்து ஆயத்தமா இருக்க தன் கரத்தில் குச்சிகளை உடையவளாய் பின்னாக பார்த்து திரும்பினாள்.
She said she dressed it, mixed it together.
அவள் ஆயத்தப்படுத்தி இருந்தாள் என்று அவள் சொன்னாள்.
That's what the word and the spirit has to mix together.
அதுதான் செய்யப்பட வேண்டும். வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக கலக்கப்பட்டு.
Laid upon the cross of self-sacrifice to deny anything is contrary to what you've asked.
சுய தியாகம் என்னும் சிலுவையின் மேல் வைக்கப்பட்டு நீங்கள் கேட்டதற்கு முரணாயுள்ள எதையுமே மறுக்க வேண்டும்.
That's right.
அதுதான் சரியானது.
I mixed it. Going to get these sticks.
நான் அதை கலந்தேன். இப்பொழுது நான் அந்த விறகு சுள்ளிகளை கொண்டு வரப் போகின்றேன்.
That boy said, Bring me a little drink of water in a vessel.
சத்தமானது, எனக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றது.
She looks and she sees a man standing leaning across the gate.
அவள் பார்க்கிறாள். ஒரு மனிதன் வாசலின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதை அவள் காண்கிறாள்.
Thin cheeked, bearded, bald headed. Looking across the gate with an old piece of sheepskin wrapped around him.
அவன் மெலிந்த தாடையும் தாடியும் வழுக்கை மண்டையும் கொண்டவனாய் ஒரு பழைய ஆட்டு தோலினால் அவனை சுற்றி கொண்டவனாய் வாசலிலிருந்து உள்ளே நோக்கி
கொண்டிருந்தான்.
அவன் ஒரு விதமான தயவுள்ள நாணயமுள்ள வயோதிபனாக
காணப்பட்டான்.
அவள், என் தண்ணீரை அவருடன் பகிர்ந்து கொள்கிறேன்
என்றாள். You're willing to give it to anybody to tell anyone to go anywhere.
Jeeva thannir adai yaarukkum kodukkavum yaarukkum adai patti kooravum engum sollavum sittamai irukkirai.
Just a moment, sir.
Oru nimidam ayya.
She starts back with the sticks in her hand.
Aval than kaigalil chulligalai vaithukonde thirumbi pogral.
And the voice thundered again.
Marubadiyumaga adha sattam mulanginathu.
Not only do you share your water, but bring me a little morsel of bread in your hand.
Un thannire pagundu kolvathu maathramalla konja appamum un kaiyile enakku kondu va.
Bread of life, water of life.
Jeeva appamum jeeva thannirum.
Was it of life? She had died as soon as that perished.
Adu jeevanulladha அது அழிந்த உடனே அவளும் செத்து விடுவாள்.
Bring me your water and bring me your bread.
உன் தண்ணீரையும் உன் ஆப்பத்தையும் என்னிடத்தில் கொண்டு வா.
What do we find here? What lesson can we find?
நாம் இங்கு என்னத்தை காண்கிறோம்? இங்கு நாம் என்ன பாடத்தை காண முடிகிறது?
Seek ye first the kingdom of God and all his righteousness, other things will be added.
நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
Bring me a little water and a morsel of bread.
கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் எனக்கு கொண்டு வா.
Then she turns in her gloom. I can hear her say, "Sir," something like this.
பின்னர் அவள் தனது வருத்தத்தில் திரும்பி பார்த்து ஐயா என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது.
You're different from man that I've seen.
நான் கண்ட மனிதர்களில் நீர் வித்தியாசப்பட்டவர்.
And man that I hear speak, you seem to be so positive of what you're saying.
நான் பேச கேட்ட மனிதர் அனைவரிலும் நீர் கூறுவதை உறுதியாக கூறுகிறீர்.
But if I only got enough meal, just a handful, and just a spoonful of oil.
ஆனால் என்னிடம் இருப்பது கொஞ்சம் மாவே, ஒரு கைப்பிடி அளவும் ஒரு கரண்டி அளவு எண்ணெயுமே.
I've dressed it and I'm going to cook it with these two sticks.
அதை நான் பிசைந்து விட்டேன், இப்பொழுது இந்த இரண்டு சுள்ளிகளை கொண்டு அப்பம் சொல்லப்
போகின்றேன். நானும்
என் குமாரனும் அதை சாப்பிட்டு சாக போகின்றோம், அவ்வளவு தான் என்னிடம் உள்ளது.
What we hear there next?
அடுத்ததாக நாம் என்ன கேட்கிறோம்?
But fetch me the little cake first.
முதலில் ஒரு சிறு அடையை என்னிடத்தில் கொண்டு வா.
God first.
தேவன் முதலில்.
No matter what anybody else says, what anything else, what any evidence.
யார் என்ன கூறின போதிலும், எது என்ன கூறினாலும், எந்த அத்தாட்சி இருப்பினும்,
how gloomy it looks, whatever it may be.
அது எவ்வளவு அந்தகாரமாக தென்பட்டாலும், அது எதுவாய் இருப்பினும் கவலை இல்லை.
Take God first. His word first.
தேவனை முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையே முதலில் எடுங்கள்.
Doctor said I can't get well, but his word first.
நான் சுகமட முடியாது என்று மருத்துவர் கூறுகின்றார், அவருடைய வார்த்தை முதலில் எடுங்கள்.
I'm too much of a sinner, I'm a prostitute, I'm a gambler, I'm a drunkard.
நான் மிக பெரிய பாவி, நான் ஒரு வேசி, நான் ஒரு குடிகாரன்.
God's word first.
தேவனுடைய வார்த்தை முதலில்.
Though your sins be as scarlet, they shall be as white as snow.
உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும்.
Red like crimson, they'll be white like wool.
அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும்.
First God.
முதலாவதாக தேவன்.
Go bring me a little cake first.
முதலில் ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா.
All that you've got, bring it to me.
உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொண்டு வா.
Are you willing to give it into his hands?
அவருடைய கரங்களில் அதை கொடுக்க உனக்கு சித்தமா?
My life, all that I am, I'm 50 years old.
என் ஜீவியத்தையும் நான் என்னவாய் உள்ளேனோ அது அனைத்தும், எனக்கு 50 வயதாகின்றது.
Are you willing, William Branham, to lay it to me?
William Branham, அதை என்னிடம் கடத்த உனக்கு சித்தமா?
Are you willing, you little children, to lay your life to me?
சிறு பிள்ளைகளே, உங்கள் ஜீவியத்தை என்னிடம் கடத்த உங்களுக்கு சித்தமா?
Are you willing? Can you do it? Sick people, can you trust me?
உங்களால் அதை செய்ய முடியுமா? வாரிப்பட்டுள்ளோரே, உங்களால் என்னை நம்ப முடியுமா?
Put me first.
என்னை முதலாவதாக வையுங்கள்.
Bring a morsel of bread in your hand and fetch me a little water.
உன் கையில் ஒரு சிறு அடையும் கொஞ்சம் தண்ணீரும் என்னிடத்தில் கொண்டு வா.
She looked at him. There was something told her that man knew what he was talking about.
அவள் அவனை பார்த்தாள். அந்த மனிதன் தான் என்ன பேசுகிறான் என்பதை அறிந்திருக்கிறான் என்று ஏதோ ஒன்று அவளிடம் கூறினது.
God knows his own.
தேவன் தமக்கு சொந்தமானவர்களை அறிந்திருக்கிறார்.
Sheep, my sheep know my voice.
ஆடுகள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது.
They know whether it's scripture or not, whether it's right or not.
அது வேறு வார்த்தைகளா இல்லையா அது சரியா இல்லையா என்று அவைகள் அறிந்திருக்கின்றன.
She turns in obedience.
அவள் கீழ்ப்படிந்து உள்ளே செல்கிறாள்.
That's what you've got to do.
அதைதான் நீங்கள் செய்ய வேண்டும்.
And when she turned to obey what the prophet said to, then come the thunder from heaven. And every man looks to hear.
தீர்க்கதரிசி செய்ய கூறினதற்கு கீழ்ப்படிய அவள் உள்ளே செல்லும் போது ஒவ்வொரு மனிதனும் கேட்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இடிமுழக்கம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது.
For there cometh thunder out of the voice of the prophet, and every sinner and every sick person longs to hear.
ஒவ்வொரு பாவியும் ஒவ்வொரு நோயாளியும் கேட்க வாஞ்சிக்கும் சத்தம் வருகின்றது.
Thus saith the Lord.
கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற இடிமுழக்கம் தீர்க்கதரிசியின் சத்தத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது.
How we long to hear.
அதை கேட்க நாம் எவ்வளவு வாஞ்சியாயுள்ளோம்.
How that people sit in my driveway and say,
நான் காரோட்டி செல்லும் வழியில் ஜனங்கள் எவ்வாறு உட்கார்ந்து கொண்டு
come to this door, my daughters and such, my baby, my soul, just say the word.
இந்த வீட்டுக்கு வாருங்கள் என் மகள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாள் என் குழந்தை இன்னின நிலையில் உள்ளது வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்கின்றனர்.
How can you say it before it's in your mouth?
உங்கள் வாயில் அது போடப்படுவதற்கு முன்பு அதை எப்படி உங்களால் கூற முடியும்?
You'd be saying it yourself.
அதை நீங்களே கூறுவதாகிவிடும்.
But they long to hear that, thus saith the Lord.
ஆனால் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறப்படுவதை கேட்க விரும்புகின்றனர்.
They come across the fence because she was obeying and the gloom broke.
அது வேலியை தாண்டி அதோ அது வருகிறது. ஏனெனில் அவள் கீழ்ப்படிந்தால் அப்பொழுது வருத்தம் நீங்கினது.
Thus saith the Lord. The barrel will not go empty, though the cruse run dry, until the day that the Lord God sends rain on the earth.
கர்த்தர் உரைக்கிறதாவது கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று.
Oh, what a consolation.
என்னே ஒரு ஆறுதல்.
She made the cake, she gave it to the prophet.
அவள் அப்பத்தை உண்டாக்கி தீர்க்கதரிசிக்கு அதை கொடுத்தாள்.
She went back and made some for her son and herself, and they eat and drink with plenty upon the earth.
அவள் திரும்பி சென்று அவளுக்கும் அவளுடைய குமாரனுக்கும் அப்பம் உண்டாக்கினாள். அவர்கள் பூமியில் அபரிமிதமாக புசித்து குடித்தனர்.
Where did it come from? How did it get there?
அது எங்கிருந்து வந்தது? அது எப்படி அங்கு வந்து அடைந்தது?
Scientifically tell me where that meal come from.
அந்த மாவு எங்கிருந்து வந்ததென்று விஞ்ஞான ரீதியாக என்னிடத்தில் கூறுங்கள்.
Where did that oil come from?
அந்த எண்ணெய் எங்கிருந்து வந்தது?
How did it get in that cruse?
அது எப்படி அந்த கலசத்தில் நுழைந்தது?
She poured it dry every morning. She emptied the meal barrel every morning.
அவள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அதை ஊற்றினாள். பானையில் இருந்த மாவை ஒவ்வொரு நாள் காலையிலும்
காலியாக்கினாள்.
அது காலியா இருந்தது. ஆனால் அவள் அதிக மாவுக்காக திரும்பி சென்ற போது அது அங்கு இருந்தது.
Where did it come from?
அது எங்கிருந்து வந்தது?
Take God at His word. Be certain of God. He's the creator.
தேவனை அவருடைய வார்த்தையின்படியாக எடுங்கள். அவர் தேவன் என்ற நிச்சயமுடையவளாக இருங்கள். அவரே சிருஷ்டிகர்த்தர்.
You might have lost your health. You might have lost your fellowship.
நீ ஒரு கால் உன் சுகத்தை இழந்திருக்கலாம், உன் ஐக்கியத்தை இழந்திருக்கலாம்.
Take him at his word. Be certain that he's God.
அவருடைய வார்த்தையின்படியாய் அவரை எடுங்கள். அவர் தேவன் என்று நிச்சயமுடையவளாய் இருங்கள்.
The gloomy times is looking out. May not look so gloomy if you'll just take his word and be certain that he's God.
அந்தகாரமாக காணப்படும் நேரம் அவ்வளவு அந்தகாரமாக காணப்படாது. ஏனென்றால் அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயம் கொண்டவளாய் இருக்கிறீர்கள்.
In Germany, once I saw a picture, and it always stuck with me.
ஒரு சமயம் ஜெர்மானியில் ஒரு ஓவியத்தை கண்டேன், அது என் இருதயத்தில் பதிந்து விட்டது.
A German painter has painted a picture that's called the cloud land.
ஒரு ஜெர்மான ஓவியரை வரைந்தார் அது மேகநாடு என்று அழைக்கப்படுகின்றது.
And when you see it off at a distance, it's the horriblest looking gloom you ever seen.
அதை நீங்கள் தூரத்திலிருந்து காண்பீர்களானால் அது நீங்கள் இதுவரையிலும் கண்டிராத மிகவும் பயங்கரமான மேகங்கள் சூழ்ந்த இருளாக உள்ளது.
Just clouds matted together. When you're looking at it from a long distance,
தூரத்திலிருந்து நீங்கள் அதை காணும்போது அது மேகங்கள் கூட்டமா இருப்பது போன்று தோன்றுகிறது.
But when you get real close to it, it changes.
ஆனால் நீங்கள் அருகில் சென்று பார்த்தால் அது மாறிவிடுகிறது.
It's angels' wings beating together, singing hallelujahs to the Lord.
அது தேவதூதனுடைய சிறகுகளை அடித்துக் கொண்டு கர்த்தருக்கு அல்லேலூயா பாடிக்கொண்டிருப்பதாக அது உள்ளது.
So that's what gloom is sometimes.
ஆகவே சில நேரங்களில் அந்தகாரம் அப்படியாய்த்தான் உள்ளது.
If you look at it a long distance, it looks gloomy and dark.
வெகு தூரத்திலிருந்து அதை நீங்கள் காணும்போது அது மிகவும் இருளாகவும் அந்தகாரம் நிறைந்ததாயும் உள்ளது.
But take God at His word and be certain that He's God.
ஆனால் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொண்டு அவர் தேவன் என்று நிச்சயமுடையவளாயிருங்கள்.
And move up close to it, you find out it's just angels' wings beating together.
அதற்கு அருகே செல்லும் போது தேவதூதனுடைய சிறகுகள் அடித்துக் கொண்டிருப்பதாக உள்ளதை நீங்கள் காணலாம்.
She was somewhat like Abraham was, called on to give everything she had, laid on the altar of sacrifice.
இந்த விதவை சற்று ஆபிரகாமை போலிருந்தால், அதாவது அவளுக்கு இருந்த அனைத்தையும் அவள் பலிபீடத்தின் மேல் வைக்கும்படி அழைக்கப்பட்டவளாயிருந்தாள்.
Maybe you're called like that this morning.
ஒரு கால் நீங்களும் இன்று காலை அவ்வாறு செய்ய அழைக்கப்பட்டிருக்கலாம்.
Give up your ways, give up your unbelief, give up everything you've got.
உங்கள் வழிகளை விட்டுவிடுங்கள், உங்கள் அபிசுவாசத்தை விட்டுவிடுங்கள், உங்களுக்குள்ள அனைத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள்.
And then take the oil and the word and mix it together and put it on an altar of self-sacrifice.
அதன் பிறகு எண்ணெயும் வார்த்தையும் எடுத்துக்கொண்டு ஒன்றாக கலந்து சுயத்தியாகம் என்று பலிபீடத்தின் மேல் அதை வையுங்கள்.
You'll find out it'll call God on the scene as certain as I'm standing in this pulpit.
அப்பொழுது நான் பிரசங்கப்படத்தின் மேல் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக அது தேவனை காட்சியில் கொண்டு வரும்.
Think of it while we pray.
நாம் ஜெபம் செய்யும் போது அதை குறித்து சிந்தனை செய்து பாருங்கள்.
Have you a need today?
இன்றைக்கு உங்களுக்கு தேவை ஏதாகிலும் உள்ளதா?
Have you a need greater than you're physically able to obtain?
உங்களால் சரீர பிரகாரமாக பெற்றுக்கொள்ள முடிவதை காட்டிலும் அதிகமான தேவை உங்களுக்கு உள்ளதா?
Is the money so low that you can't pay your rent?
உங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு பணம் குறைவாக உள்ளதா?
Is the children wanting new shoes and you ain't got the money to buy them?
உங்கள் பிள்ளைகளுக்கு காலணிகள் அவசியமா இருந்து அதை வாங்கி கொடுக்க உங்களிடம் பணம் இல்லையா?
Is the barrel empty at your house and the crew's about run dry?
உங்கள் வீட்டில் பானை காலியாகி கலசமும் உலரும் நிலையில் உள்ளதா?
Can't buy feed for your stock and there's something wrong.
உங்கள் கால்நடைகளுக்கு தீவனம் வாங்கி போஷிக்க முடியாதபடிக்கு உள்ளதா? அங்கே ஏதோ தவறு இருக்கிறது.
Remember, he made a promise.
அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார் என்பது நினைவு இருக்கட்டும்.
Are you sick and the doctor says that you need an operation and you haven't got the money to do it?
நீங்கள் வியாதியாயிருந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது என்று மருத்துவர் கூறி அதற்கு உங்களிடம் பணம் இல்லையா?
You have need.
உங்களுக்கு தேவை உள்ளதா?
Are you a sinner?
நீ ஒரு பாவியா?
Is your need great knowing if God should call today you'd be lost?
உனக்கு தேவை அதிகமாக உள்ளதா? இன்றைக்கு தேவன் உன்னை அழைப்பாரானால் நீ இழந்து போகும் நிலையில் இருக்கின்றாய் என்று உணர்ந்திருக்கிறாயா?
Are you a backslider running from God?
நீ தேவனிடமிருந்து ஓடி செல்லும் பின்வாங்கி போனவனாய் இருக்கிறாயா?
You know you belong to some church but you know you're not right.
நீ ஒரு சபையை சேர்ந்து கொண்டு ஆனால் நீ சரியா இல்லை என்று நீ அறிவாய்.
Your own conscience tells you according to the word that you're not right. You have a need.
வார்த்தையின்படி சரியல்லவென்று உன் சொந்த மனசாட்சி உன்னிடம் கூறினது உனக்கு ஒரு தேவை ஒன்று உள்ளதா?
Don't let these words fall in thorny grounds or on rocks, stony hearts.
இந்த வார்த்தைகள் முள்ளுள்ள இடங்களிலோ கற்பாறைகளில் உள்ள இடங்களிலோ கல்லான இருதயங்களில் விழும்படியாக விட்டுவிட வேண்டாம்.
May they fall in good fertile soil.
அவை நல்ல செழிப்பான நிலத்தில் விழுவதாக.
If you're sick and the doctor says you can't get well,
நீ வியாதியா இருந்து நீ சுகமடைய முடியாது என்று மருத்துவர் கூறி,
you promise God that you'll serve him all the days of your life.
உன் வாழ்நாள் முழுவதும் அவரை சேவிப்பதாக நீ தேவனுக்கு வாக்களித்து,
and you're certain that he's God, come meet his requirement.
அவர் தேவன் என்று நிச்சயமுடையவனாய் வந்து அவருடைய தேவையை சந்திப்பாய்.
If you have a need, will you first do as much as to raise your hand to God that you have a need of something?
உனக்கு தேவை இருக்குமானால் உன் கரத்தை முதலாவதாக தேவனிடம் உயர்த்தி உனக்கு ஒரு தேவை ஒன்று உண்டு என்று அறிவிப்பாயா?
God bless you. Let us pray.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம்.
Oh Lord, just as certain as I'm in this pulpit this morning,
ஓ கர்த்தாவே, இன்று காலை நான் பிரசங்கப்படத்தில் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக.
I know that there could not be one of those hands go up without you knowing it, for thou art God.
இக்கரங்களில் ஒன்றாகிலும் நீர் அறியாமல் உயர்த்தப்பட்டிருக்க முடியாது, ஏனெனில் நீர் தேவனாயிருக்கிறீர்.
You said, is not so many sparrows sold for 2 farthings?
ஒரு காசுக்கு இத்தனை அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா?
How much more are you than a sparrow?
அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று கூறியிருக்கிறீர்.
How much more did you see the hands of those mortal beings in which your son Jesus died for?
இந்த மானிடரின் கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது நீர் எவ்வளவு விசேஷமாக காண்கிறீர். இவைகளுக்காக உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மரித்தாரே.
How more did you see their hands than you would a sparrow if it fell this morning?
இன்று காலை ஒரு அடைக்கலான் குருவி விழுவதை காண்பதை காட்டிலும் இவர்களுடைய கரங்களை நீர் எவ்வளவு விசேஷமாக காண்கிறீர்.
I suppose for a dozen sparrows wouldn't sell for a penny this morning because no one wants them. It'd be the trouble of burying them.
இன்று காலையில் ஒரு டஜன் அடைக்கலான் குருவிகள் ஒரு காசுக்கு கூட விற்கப்படாத என்று நினைக்கிறேன், ஏனெனில் யாருக்கும் அவை அவசியமில்லை. அவைகளை வைத்து போஷிப்பது தொல்லையாகும்.
But you know every one of them. You know every feather that's in their body.
ஆனால் நீரோ அவை ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறீர். அவைகளின் உடல்களில் உள்ள ஒவ்வொரு இறகையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
You know every hair that's on our head.
எங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு மயிரையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
Oh Lord, answer prayer.
ஓ கர்த்தாவே, ஜெபத்துக்கு பதில் அளிப்பீராக.
Let them be certain this morning that you are God and it's your spirit.
நீர் தேவன் என்றும் அது உம்முடைய ஆவி என்றும் இன்று காலை அவர்கள் உறுதி கொள்வார்களாக.
May the dullness and glamour of this modern day religion drop away from them.
இந்த நவீன கால மார்க்கத்தின் புத்தியீனமும் பகட்டும் அவர்களை விட்டு எடுபடுவதாக.
Sin, oh, I belong to certain such church.
ஓ, நான் இன்ன சபையை சேர்ந்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறுவதும்.
God, may that fade from their minds right now.
தேவனே, அது அவர்களுடைய சிந்தையிலிருந்து இப்பொழுதே மறைவதாக.
In this one moment may they catch a glimpse of eternal life.
இந்த ஒரு நொடி பொழுதில் அவர்கள் நித்திய ஜீவனின் காட்சியை கிரகித்துக் கொள்வார்களாக.
And then they'll seek and hunger for to know what God is.
அப்பொழுது அவர்கள் அதை தேடி அதற்காக பசிக்கொண்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து.
And they're certain that he is, he keeps his word.
அவர் உண்டென்றும் அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்றும் நிச்சயமுடையவர்களாயிருப்பார்கள்.
To the sinner may they repent quickly, make ready for baptism in the name of Jesus Christ.
பாவிகளுக்கு அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாவார்களாக.
And you promised you'd give them the Holy Ghost.
அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவதாக நீர் வாக்குறுதி இருக்கிறீர்.
You said it, Lord, you keep your promise.
கர்த்தாவே, நீர் அவ்வாறு கூறியுள்ளீர். உமது வாக்குத்தத்தை நீர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர்.
There's a backslider that's certain that you are God and they've wandered away. May they come today.
நீர் தேவனென்ற நிச்சயம் கொண்ட ஒரு பின்வாங்கி போனவன் அவன் உம்மை விட்டு அலைந்து திரிந்தனர். அவர்கள் இன்று வருவார்களாக.
Because you said, though your sins be as scarlet, they shall be white like snow. Red like crimson, they'll be white like wool.
ஏனெனில் நீர் உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் ஒரெண்ட மலையை போல் வெண்மையாகும், அவைகள் தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று
கூறியிருக்கிறேன்.
இங்கு வியாதிப்பட்டோர் இருப்பார்களானால் நீர் தேவன் என்று அவர்கள் உணர்வார்களாக. நீர் உம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறீர். நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி ஆக
வேண்டும். With their oil, the spirit that's in them that's confessing they believe.
நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை செய்து கொண்டும் அவர்களுக்குள்ளாக இருக்கும் அந்த ஆவி அவர்களுக்குள்ளிருக்கும் அந்த எண்ணெயோடும் கூட அவர்கள் இருக்க.
And then also with the word, the bread of life, it's went forth.
பின்னர் புறப்பட்டு சென்ற ஜீவ அப்பமாகிய வார்த்தையோடும் கூட அவர்கள் இருப்பது.
Christ ground up to him in the Old Testament And in the New Testament to show that He's the same yesterday, today and forever. May they mix that word with the oral spirit that they've got. Then stand to their feet at the altar.
அவர்கள் அந்த வார்த்தையும் அவர்களிடமுள்ள எண்ணெய் ஆகிய ஆவியையும் ஒன்று கலந்து பலிபீடத்தின் அருகில் நின்று
saying, this is all I got, Lord, I bring it.
கர்த்தாவே என்னிடம் உள்ளதெல்லாம் இவ்வளவுதான் இதை கொண்டு வருகிறேன் என்று கூறுவார்களாக.
Oh, how you will multiply. How it will call the God of history on that scene.
ஓ அதை நீர் எவ்வளவாக அதிகரித்து தருவீர். சரித்திர பிரகாரமாகிய தேவனை அந்த காட்சியில் எப்படி அது கொண்டு வரும்.
How it'll make Jehovah rise with a heart swelling that I got a child, a little baby.
அது எவ்வளவாக யெகோவாவின் இருதயத்தில் பூரிக்க செய்து எனக்கு கீழ்ப்படியும் ஒரு பிள்ளை இருக்கிறான்.
I put him through the test and he proves that he loves me and he believes me. He's certain that I am.
அவனை நான் சோதனைக்குட்படுத்தினேன். அவனோ என்னை நேசிப்பதாகவும் என்னை விசுவாசிப்பதாகவும் நிரூபித்து விட்டான். நான் உண்டென்று அவன் நிச்சயமுடையவனாய் இருக்கிறான் என்று கூறச் செய்யும்.
For it is said, he that cometh to God must believe that he is, and a rewarder of those that diligently seek after him.
ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
Grant it this hour as we commit it to you.
இதை நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கும் இந்நேரத்தில் அதை அருள்வீராக.
Now, while we have our heads bowed, and those that are in need of anything, would you stand to your feet?
இப்பொழுது நம்ம தலைகள் வணங்கி இருக்கும் நேரத்தில் யாருக்காகிலும் தேவை இருக்குமானால் எழுந்து நிற்பீர்களா?
That wants to place now, if you're not certain that he is God.
இப்பொழுது அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயமில்லாதவளாய் இருந்தால்,
if you're certain he is God and is going to keep his promise, salvation, healing, whatever it is.
அவர் தேவன் என்றும் ரட்சிப்பு சுகமளித்தல் எதுவாய் இருப்பினும் அவர் தமது வாக்குத்தத்தை காத்துக் கொள்வார் என்றும் நீங்கள் உறுதி கொண்டிருந்தால்,
if you're certain that he's God, stand to your feet.
அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயமுடையவளாய் இருந்தால் எழுந்து நில்லுங்கள்.
If you got someone else you want to pray for, stand to your feet. If you're certain that he's God.
யாருக்காகிலும் ஜெகமும் ஏறெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயமுடையவளாய் இருந்தால் எழுந்து நில்லுங்கள்.
Make your request known in the assemblies of the saints.
உங்கள் விண்ணப்பங்களை பரிசுத்தவான்களுடைய சபையில் தெரியப்படுத்துங்கள்.
You're doing it as you stand to your
நீங்கள் நின்று கொண்டிருப்பதனால் அதை செய்கிறீர்கள்.
I'm certain he's God.
அவர் தேவன் என்று நான் நிச்சயமுள்ளவனாய் இருக்கிறேன்.
I believe that he keeps his word. And I'm sure that my request, I'll lay it under the blood right now.
அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய விண்ணப்பத்தை நேராக இரத்தத்தின் கீழ் நான் வைக்கிறேன் என்ற நிச்சயத்தை நான் உடையவனாய் இருக்கிறேன்.
If you do that, lay every sin, every...
நீங்கள் அப்படி செய்வீர்களானால் எல்லா பாவத்தையும் அங்கே வையுங்கள்.
A sin is unbelief.
பாவம் என்பது அவிசுவாசம்.
You might be a church member, but I'm meaning sin, your unbelief.
நீங்கள் சபை அங்கத்தினராக இருக்கலாம், ஆனால் நான் குறிப்பிடுவது பாவம், உங்கள் அவிசுவாசத்தை தான்.
You're laying it down as a sacrifice. You're going to sacrifice it. You're coming to the cross.
அதை நீங்கள் பலியாக கடத்துகின்றீர்கள். அதை நீங்கள் பலி செலுத்த போகின்றீர்கள். நீங்கள் சிலுவை அண்டைக்கு வருகிறீர்கள்.
You're going to sacrifice now all your unbelief and give it over to him.
உங்கள் அவிசுவாசம் அனைத்தையும் நீங்கள் பலியாக செலுத்தி அதை அவரிடம் சமர்ப்பித்து,
but know that he is and you're certain he's going to answer.
அவர் உண்டென்றும் அவர் பதிலளிக்க போகிறார் என்ற நிச்சயமுடையவளாய் இருக்கிறீர்கள்.
If you're that, raise up your hand.
நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள்.
Remain that way.
அரேவிடமாக இருங்கள்.
Lord, thou art God.
கர்த்தாவே நீரே தேவன்.
Here's their oil and their corn mixed together.
அவர்களுடைய எண்ணெயும் தானியமும் ஒன்று கலந்து இதோ உள்ளது.
They're bringing it to the cross where the fire of God shall fall into their hearts.
அவர்கள் அதை சிலுவை அண்டையில் கொண்டு வருகின்றனர். அங்கே தேவனுடைய அக்கினியானது அவருடைய இருதயங்களில் விழுந்து,
if they really mean that and consume that sacrifice,
அவர்கள் உண்மையாக அதற்காக வருவார்களானால் அவருடைய பலியை அது பட்சித்து போடும்.
You'll move on the scene, rise the high waters.
நீர் காட்சியில் வந்து தண்ணீர்களை எழுப்புவீர்.
Coming from heaven in a chariot of fire.
நீர் பரலோகத்திலிருந்து அக்கினி ரதத்தில் வந்து.
You'll shake the whole heavens and earth to reward them.
அவர்களுக்கு பலன் அளிக்கும்படியாக வானத்தையும் பூமியையும் அசைப்பீர்.
As they stand with their hands up in the air, signifying that they believe and have laid themselves in every request that they got right on thy altar.
அவர்கள் விசுவாசிக்கிற என்பதன் அறிகுறியாக தங்கள் கரங்களை மேலே உயர்த்தி தங்களையும் தங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் உம்முடைய பலிபீடத்தின் மேல் கிடத்தி நின்று கொண்டிருக்கும் இந்நேரத்தில்,
ஓ God of heaven and earth, the judge of the heavens and earth,
ஓ பரலோகத்துக்கும் பூமிக்கும் தேவனே, பரலோகத்துக்கும் பூமிக்கும் நியாயாதிபதியே,
surely the judge of heaven and earth will commit righteousness.
பரலோகத்துக்கும் பூமிக்கும் நியாயாதிபதி நிச்சயமாக நீதி அருளுவார்.
Surely he'll keep his word.
நிச்சயமாக அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார்.
You know the hearts of man, the hearts of women, the hearts of these people.
ஆண்களுடைய இருதயங்களையும் பெண்களுடைய இருதயங்களையும் இந்த ஜனங்களுடைய இருதயங்களையும் நீ அறிந்திருக்கிறீர்.
Lord God, I put my own hands up, for I know that I've got a change of ministry now.
தேவனாகிய கர்த்தாவே, என் கரங்களை நான் உயர்த்துகிறேன், ஏனெனில் இப்பொழுது என் ஊழியத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிவேன்.
I believe that you are.
நீர் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
I've seen you standing under a pillar of fire.
நீர் அக்கினி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டிருந்ததை நான் கண்டிருக்கிறேன்.
I've seen you search the secrets of man's heart. Not one time have you failed.
நீர் மனிதருடைய இருதயங்களில் ரகசியங்களை ஆராய்ந்து அறிவதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு முறையும் கூட நீ தவறினதில்லை.
You promised it when you made it yonder across the street here when you first started dealing to do these things.
இங்குள்ள இத்தெருவில் நீர் அதை வாக்களித்தீர். அப்பொழுது முதலாவதாக இந்த காரியங்களை செய்ய நீர் ஆரம்பித்தீர்.
Then you protected me around the world and around and around.
உலகத்தை சுற்றி 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 அநேக முறை நீர் என்னை பாதுகாத்து வந்தீர்.
I'm sure you're God. I'm certain of that.
தேவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அதை குறித்து நான் நிச்சயமுடையவனாய் இருக்கிறேன்.
I offer myself with these people and the sacrifice of all that I have, Lord, to you for service.
கர்த்தாவே, இந்த உம்முடைய சேவைக்காக ஜனங்களுடன் கூட என்னையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் பலியாக படைக்கிறேன்.
I'm starting again, Lord, moving around the world.
கர்த்தாவே, நான் மறுபடியுமாக உலகத்தை சுற்ற புறப்படுகிறேன்.
Help me, O God.
ஓ தேவனே, எனக்கு உதவி செய்யும்.
If I disbelieve you at any time, forgive me of my sins. Forgive me of my unbelief.
நான் எப்பொழுதாவது உம்மை அவிசுவாசித்திருந்தால் என் பாவத்தை எனக்கு மன்னித்தருளும். என் அவிசுவாசத்தை எனக்கு மன்னித்தருளும்.
I know that you are and a rewarder of those that seek you.
நீர் உண்டென்றும் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறவர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன்.
Likewise, I confess the sins of my people this morning.
அம்மாதிரியே என்னுடைய ஜனங்களுடைய பாவங்களையும் இக்காலையில் நான் அறிக்கை செய்கிறேன்.
Their weaknesses and their doubtings.
அவர்களுடைய பலவீனங்களையும் அவர்களுடைய சந்தேகங்களையும்.
As they're standing with their arms in the air.
அவர்களுடைய கரங்கள் ஆகாயத்தில் நின்று கொண்டிருக்க நான் அறிக்கை செய்கிறேன்.
I confess their sins, Lord, and all of our weaknesses.
அவர்களுடைய பாவங்களையும் கர்த்தாவே, எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்கிறேன்.
Send the Holy Ghost upon us with the seal of your approval.
உம்முடைய அங்கீகரிப்பின் முத்திரையோடு கூட உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பும்.
That you are God and you're here now to receive us and to take us into thy arms and to redeem us of everything that we've lost.
அதன் மூலமாய் நீர் தேவன் என்றும் எங்களை ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய கரங்களில் எங்களை எடுத்துக்கொள்ளவும் நாங்கள் இழந்து போன யாவற்றையும் எங்களுக்கு மீட்டு தரும்படியாகவும் நீர் இப்பொழுது இருக்கிறீர் என்றும் அறியும்படியாய் செய்யும்.
If it's our health, may it be restored 100-fold.
அது எங்கள் சுகமாய் இருக்குமாயின் அது நூறத்தனையாய் திருப்பி தரப்படட்டும்.
If it's our soul, may it come to us as a blooming, shining article, filled with the Holy Ghost, to be presented before God.
அது எங்கள் ஆத்துமாவாய் இருக்குமாயின் அது தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கப்படுவதற்காக அது மலர்ந்ததாயும் பிரகாசிக்கின்ற பொருளாயும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாயும் எங்களிடம் வரும்படியாய் செய்யும்.
If it's unbelief, may it be come to us again, Lord, with faith to move mountains.
அது அவிசுவாசமாய் இருக்குமாயின் மலைகளை பெய்கிறதக்க விசுவாசத்துடன் அது எங்களிடத்தில் திரும்பி வரும்படியாய் செய்யும்.
Read it, Lord.
அதை அழியும் கர்த்தாவே.
We believe that you're moving the Holy Spirit, saturating through this building over these people and in their hearts, moving them to accept the living God.
கர்த்தாவே, நீர் பரிசுத்த ஆவியாக இந்த கட்டிடத்தில் மிகுதியாய் அசைவாடி ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்வதற்கென அவர்கள் மேலும் அவர்கள் இருதயங்களிலும் அசைவாடுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
This we do in the name of Jesus Christ.
இதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறோம்.
My faith looks up to thee, thou lamp of Calvary, Savior, even now hear me while I pray. Take all my sins away, nor let me ever stray from thee aside. Do you mean it? Do you receive it? Raise your hand. Say, I now receive it. Amen.
அதை நீங்கள் உண்மையான அர்த்தத்தில் கூறுகின்றீர்களா? அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றீர்களா? அப்படியானால் உங்கள் கரங்களை உயர்த்தி அவரிடமிருந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று கூறுங்கள்.
While life's dark maze I tread, and griefs around me spread, be thou my guide, bid darkness turn to day, white sorrows, fears away, nor let me ever stray from thee aside. Let us bow our heads.
நாம் தலைகளை வணங்குவோம்.
After this stern, hard cut message, rude and brought out in a rough way, but it's the truth.
இந்த கடுமையான கடுமையாக வெட்டும் செய்திக்கு பின்பு அது முரடாயும் கருட முரடான வழியிலும் அளிக்கப்பட்டது, ஆனால் அது உண்மை.
And if you humbly believe what you have asked for that you receive, don't you never let nothing push you from that straight road.
நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நீங்கள் தாழ்மையுடன் விசுவாசித்தால் அந்த நேர்வழியிலிருந்து உங்களை எதுவும் தள்ளிவிட நீங்கள் அனுமதிக்க வேண்டாம்.
Stand right there.
சரியாக அங்கே நில்லுங்கள்.
No matter how much I'd preach, whatever I'd do, or whatever any man would do.
நான் எவ்வளவு தான் பிரசங்கித்தாலும், நான் என்னத்தான் செய்தாலும், அல்லது வேறு மனிதன் என்னத்தான் செய்த போதிலும்,
it'll never take effect till you accept it as your own personal property.
நீங்கள் அதை உங்கள் சொந்த சொத்தாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது ஒருபோதும் பயன் தராது.
If you believe that with all your heart, everything that you have desired,
நீங்கள் உங்கள் இருதயம் முழுவதோடும் விசுவாசித்தால் நீங்கள் விரும்பும் அனைத்துமே,
if you've confessed your sins, God has forgive you.
உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்திருந்தால் தேவன் உங்களுக்கு மன்னிப்பார்.
Don't you never doubt it no more.
அதை நீங்கள் இனி ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம்.
If you're a backslider, you've been taken back this morning.
நீங்கள் பின்வாங்கி போனவர்களாக இருந்தால் இன்று காலை நீங்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள்.
If you need the Holy Spirit, then be baptized in the name of Jesus Christ for the remission of your sins.
உங்களுக்கு பரிசுத்த ஆவி அவசியமானால் உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
That's God's word.
அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது.
He will not alter it for no church, no denomination. for nobody else.
அவர் எந்த சபைக்காகவும் ஸ்தாபனத்துக்காகவும் வேறு யாருக்காகவும் அதை மாற்ற மாட்டார்.
It must be that way.
அது அந்த விதமாகவே பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.
We got to meet his requirements.
Thank you, Jesus.
Not the church's requirements, his requirements. That's what we must do.
அவருடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டுமே என்று சபையின் தேவைகளை அல்ல அவருடைய தேவைகளையே அதைதான் நாம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
He said the prayer of faith shall save the sick if you're sick. I've prayed the prayer of faith for you.
நீங்கள் வியாதியாய் இருப்பீர்களாயின் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று அவர் கூறியிருந்தால் நான் உங்களுக்கு விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஜெபித்து விட்டேன்.
You prayed it in your own heart and believe it. Accept it. Stand pat on it. It'll have to be that way. Nothing can take it.
நீங்கள் அதை உங்கள் இருதயத்தில் ஜெபித்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதில் உறுதியாய் நிற்கிறீர்கள் அது அவ்வாறே நடக்க வேண்டும் எதுவும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது.
No matter how gloomy it looks, you say, well, it might look like I'm still sick.
அது எவ்வளவு அந்தகாரமாக காணப்பட்டாலும் பரவாயில்லை நான் இன்னும் வியாதியாய் உள்ளது போல் இருக்கிறது என்பதாய் காணப்படலாம்.
That doesn't it's just angels' wings gathered together.
Amen.
That's all.
அது அப்படி இல்லை அது தேவ தூதனின் சிறகுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டவையே அவ்வளவுதான்.
God in a form of blessing.
அது ஆசீர்வாதத்தின் வடிவில் தேவனாகும்.
It looks gloomy to you. Draw a little closer to it and look at it again.
அது உங்களுக்கு அந்தகாரமாக தோன்றுகிறது அதற்கு இன்னும் அருகில் சென்று அதை மறுபடியும் பாருங்கள்.
See if it ain't God standing there, keeping his word.
அது தேவன் அங்கு நின்று கொண்டு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் காட்சி அல்லவா என்பதை பாருங்கள்.
As we have our heads bowed, I'm going to turn the service to Brother Neville, our pastor.
நாம் தலைவணங்கி இருக்கும் நேரத்தில் நமது போதகராகிய சகோதரன் நெவிலிடம் ஆராதனையை ஒப்படைக்கப் போகின்றேன்.